கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டான வாழ்த்துகளோடு நாம் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். சகோதரர் சொன்ன ஒன்றுமாக நம்ம பார்க்குற பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கின் திருமணம். அதை குறித்து நாம் பார்க்குறோம். நம்ம வந்து அன்பார்ந்த சகோதர சொல்ல, நம்ம பைபிளில் வந்து பார்க்கும்போது மொத்தம் 66 புத்தகங்கள் அடங்கிதான் நம்முடைய பைபிள் இல்லைங்களா. அதில் 39 புத்தகங்கள் வந்து பழைய ஏற்பாடுலேயே இருக்குது. சகோதர சொல்ல, அந்த பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும்போது இதெல்லாம் எதுக்கு தேவன் இதில் வச்சுருக்கணும், இது நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், இது என்ன அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நினைக்க சொல்லுங்கள். உதாரணம் சொல்லப்போனால், பழைய ஏற்பாடு வருகிற குடும்ப கதைகள் இல்லைங்களா, அந்த குடும்ப கதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், அவங்க ஃபேமிலி நடக்கிற சம்பவம்லாம் எதுக்கு பைபிள் எழுதணும், இது தேவனுடைய புத்தகம்னு சொல்கிறாங்க, இது வந்து தீர்க்கதரிசன புத்தகம்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்களுடைய கதையெல்லாம் எழுதியிருக்குதே, இது நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லை, அன்பார்ந்த சகோதர சொல்ல, இஸ்ரேலில் சந்தித்த போர்கள் இல்லைங்களா, அநேக போர்கள் சந்திக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். இந்த போர்கள்லாம் எதுக்கு எழுதணும், நாமளும் சண்டைக்கு போகலன்னா, நாமளும் படிச்சுட்டு நம்ம எப்படி சண்டை போறோம்னு சொல்லித்தர்றா தேவன், அப்படி இல்லை. போர்கள் பற்றி எதுக்கு, அதுவும் நம்ம கன்ஃபியூஸாக தான் இருக்குது, எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற சொல்லுது. அது மட்டும் இல்லை, எகிப்திலிருந்து கானானுக்கு அவர்கள் சென்ற பயணம், வனாந்திர வழியாக சென்ற பயணம், அவர்கள் செலுத்தின பலிகள், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் தேவன் இதில் சொல்லி வச்சுருக்கணும், இது என்ன தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற என்ன தான் நமக்குள்ள வருதுங்க சகோதர சொல்ல. ஆனால் வேதத்தில் வந்து ஒரு சம்பவம் இடம் பெற்றுச்சுனாவே அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இருக்கு இல்லைங்களா. அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆழமான விஷயம் இருக்குது. எப்படி தேவன் வச்சிருக்கனா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை, பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாட்டோடைய நிழலாக இருக்குது. இப்போ நான் நின்றுட்டுருக்கேன்னா, என்னுடைய ஷேடோ கீழே உள்ளது இல்லைங்களா, அது வந்து அந்த ஷேடோ இருந்தாவே ஒரு ஆள் நிற்கிறான்னு அர்த்தம் கருத்துங்களா. இப்போ ஒரு மனிதர் ஷேடோ கீழே தெரிஞ்சினாவே, ஒரு நிழல் தெரிஞ்சாவே பக்கத்து ஒருத்தருக்கான்னு அர்த்தம், அதோடய நிழல் தான் கீழே விழுந்திருக்குது. அப்போ பல பழைய ஏற்பு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நிழலாக காமிக்கப்பட்டிருக்குது, அது நிஜம் வந்து புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நிஜத்தில் வர புதிய ஏற்பாடுக்கு நிழல் மாதிரி பழைய ஏற்பாடு அமைக்கப்பட்டிருக்குது. எதுக்கு அமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒன்றும் மாறக்கூடாது, அதனால் வந்து நம்ம சொந்தமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிற கருத்துக்கள் நிழலுக்கு ஒத்துருக்குதான் செக் பண்ணி பார்க்கணும். உதாரணம் சொல்ல போனால், இப்போ என்னுடைய நிழல் கீழே இருக்குது, அந்த கீழே இருக்க நிழல் வந்து தொப்பி போட்டுட்டுச்சுன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. என்னுடைய நிழல் கிடையாது, நான் அதை பார்த்துட்டு என்ன வேற இருக்கானதான் தேடணும் இல்லைங்களா. அப்போ பாருங்க, என்னுடைய நிழல் என்ன மாதிரி இருக்கணுங்க, அதுதான் என்னோட அது நிழல் கரெக்டாக, அது அப்படியே சாயல் அப்படியே இருக்கணும், கொஞ்சோட மாறக்கூடாது இல்லைங்களா. அதனால தான் சகோதர சொல்ல, பழைய ஏற்பாடு வர சம்பவம்லாம் படிக்கும்போது தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறார், கொஞ்சோட மாறக்கூடாது, கொஞ்சம் மாறி செஞ்சாலும் செத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, நிஜம் புதிய ஏற்பாடு இருக்குது. இப்போ தொப்பி போட்ட மாதிரி நிழலுக்கு இல்லைங்களா, நீ தொப்பி போட்டு இதுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி, நான் உங்களுக்கு என்ன சொன்னோ அதை மட்டும் செய்யறதுல கவனமாக இரு. நிழலுக்கு நிழல் எப்படிங்கன்னா, நிஜத்தை ஒத்துருக்கணும். நம்ம காட்டப்பட்டு ஃபஸ்ட் நிழலை காமிச்சு அவர் நிஜத்தை காட்டார் இல்லைங்களா. நாமளும் எப்படி ஃபஸ்ட் நிஜத்தை பார்த்து நிழலை பார்ப்போம், ஆனால் அவர் எப்படி நம்ம காட்டுறாருன்னா, நிழலை காமிச்சு நிஜத்தை காட்டார். இப்படி தான் சகோதர சொல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். பழைய ஏற்பாடு பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்லலாம்னா, எபிரேயர் 10:1 எபிரேயர் 10:1
இப்படி இருக்க, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்கள் ஒரு காலம் தூண்டப்படுத்த மாட்டார்கள்
பாத்தீங்களா. நியாயப்பிரமாணமானது, அவங்க கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் கூட நிழலா தான் இருக்குது. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடி, அது பொருள் கிடையாது நிழல் தான், நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டவர்கள் ஒரே வித பலினாலே அவர்களை செலுத்தவர்கள் ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஆசார கூடாரத்தை வந்து பாவ நிவாரண பலி செலுத்தியிருக்காங்க, வருஷம் வருஷம் செலுத்துவாங்க. அந்த வருஷம் வருஷம் செலுத்துகிற பலி எதுக்குன்னா, அந்த வருஷத்துக்கு பாவம் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வருஷம் திரும்ப பலி செலுத்துறோம், ஒரு காலையும் வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்துவாங்க. இது வந்து பூர்ணப்படுத்தாது, இது நிரந்தர பூர்ணப்படுத்தாது, நிஜமான பலி வந்து பூர்ணப்படுத்தும். இது வந்து நிழல் தான் அந்த பலிகள், அந்த காலை அந்த வெள்ளாடு கடா அதெல்லாம் எதுக்கு அடையாளன்னு சொல்லி நான் பின்னாடி நான் பார்ப்போம் அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சகோதர சொல்ல, ஒரே விதமான பலியினாலே வருஷம் வருஷம் ஒரே மாதிரி பலி செலுத்திட்டுருக்குறாங்க, அவளை செலுத்த வருவுகளை ஒரு காலம் அது பூர்ணப்படுத்த மாட்டாது அப்படி சொல்கிறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிட கலைஞர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போகிறார் இல்லைங்களா, அதுதான் வந்து பழைய ஏற்பாடு. அந்த கட்டடம் உருவமைஞ்சது புதிய ஏற்பாடு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல போட்டது வந்து அப்படி நேரில் கண்ணில் பார்க்கறது வந்து புதிய ஏற்பாடு. இது வந்து ப்ளூ பிரிண்ட் தான் வந்து பழைய ஏற்பாடு. இது வந்து இப்படி இந்த தான் கிச்சன், இதை டைனிங் ஹாலு, இதை பெட்ரூமு, இதை டிராயிங் ரூம், அப்படி வரிசையாக காமிச்சு கட்டம் கட்டமாக போட்டிருக்கோம். அது பார்த்து அதில் போய் வந்துக்க முடியும் நம்ம இல்லைங்களா? என்னென்னா அது மாடல் அதே மாதிரி உருவெடுத்து வந்துடும் ரூம்ஸ் எல்லாம் இல்லைங்களா? அப்போ தான் வந்து நிஜம், அதுதான் நிஜம் சகோதர சோழ. அது அப்படி தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குது அப்படி சொல்லி பார்க்குற அன்பாந்த சகோதர சோழ. அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட நிழலில் சொல்லப்பட்ட வெள்ளாட்டுக்கடா இளங்காலை, இதனுடைய ரத்தம் வந்து அவன் பாவ நிவாரணம் பூர்ணமாக நிவாரணம் பண்ணாது. அது வசந்தத்தில் வாச்சின்னா ஏற்கனவே வாச்சிட்டோம் இல்லைங்களா? இவர்கள் ஒரு காலம் செலுத்தவர்களை பூர்ணப்படுத்த மாட்டாது அப்படி சொல்லி பார்க்குற காலை வெள்ளாட்டுக்கடா இவள் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது அப்படி சொல்லி பார்க்குற மண்பந்த சகோதர சொல்ல. இன்னும் வசனம் வாச்சின்னா ரோமர் 15:4 வசனம் வாசி. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்க இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்து அதிகப்படுத்துது ஸ்ட்ராங் பண்ணுது இல்லைங்களா? நான் நம்பிக்கை உள்ளாகும்படி முன்பு எழுதியிருக்கலாம் அப்படின்னா பழைய ஏற்பாடு சம்பவம் முன்பு, இப்போ புதிய ஏற்பாடு வந்துச்சு இல்லைங்களா? முன்பு எழுதியிருக்கலாம் நமக்கு போதனைகளாக எழுதியிருக்குது, போதனை தான் இல்லைங்களா? போதனை தான், ஆனால் நிஜம் இல்லாது போதனை, அவ்வளோ அட்வைஸ் அவ்வளோதான் சகோதர சொல்ல. போதனைகளாக இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த பைபிள் பார்க்கும்போது ஒரு சபையினுடைய நம் சபையாக நமக்கு வந்து ஒரு படிப்பினை கொடுக்குது, பொறுமை கொடுக்குது, ஆறுதல் கொடுக்குது சகோதர சொல்ல. மற்றும் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்ம பலன் கொடுக்குது. அதுக்கெல்லாம் அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இணைஞ்சு நம்மளுக்கு வந்து ஒரு பலன் தந்து ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்குது. இருளில் போயிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாக அந்த விளக்காக இருந்த வேதம் இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். உதாரணம் சொல்லப்போனால் பழைய ஏற்பாடில் வந்து நடக்கிற சம்பவத்துக்கு புதிய ஏற்பாடு சம்பவம் நிறைய சம்பவம் இருக்குதுங்க. மோசே வந்து எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுட்டு வந்தார். யார் விடமாட்டேன்னது அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை வெளியே விட மாட்டேன்னு சொன்னது யாருன்னா பார்வோன், எகிப்தோடைய மன்னன் பார்வோன் விட மாட்டேன்ட்டார். அவங்களை பிடிச்சி வச்சு அடிமைகளாக வச்சுருக்கிறார். மோசையோட வேலைன்னா அவங்க அங்கேருந்து விடுதலை பண்ணிட்டு கானான் கூட்டிகிட்டு போகணும் இல்லைங்களா? இது எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வோன் சாத்தான் கிடையாலும் அந்த எகிப்து உலகத்து கிடையாலும் உலகத்தின் பிடியில் சிக்கிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவன் கிடையாலும். இந்த ஜனங்களை மோசை மீட்டிட்டு வர்றார். அது யார் கிடையாதுன்னா இயேசு கிடையாலும். இயேசு வந்து மீட்கிறார், மீட்டு ஃபஸ்ட்டு யார் மூலியமாக ஃபஸ்ட்டு உள்ளே வராங்கன்னா அவர் சபை அப்படி ஜனங்கள் தான் ஃபஸ்ட்டு மீட்டுக்குள்ளே வராங்க. முதலாம் உயர்த்ததில் பங்கடைகிற ஜனங்கள் இல்லைங்களா? அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வராங்க. சகோதர சொல்ல மீட்டுட்டு வந்து அவங்க வந்து கானான் நோக்கி போகிறாங்க. கானான் எது கிடையாதுன்னா பரம கானான், பரலோகத்து கிடையாது. போகிற வழி பார்த்தீங்கன்னா வனாந்தர வழி. அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்திலேருந்து பிரிந்ததுக்கு அப்புறமேட்டு பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நம்ம வனாந்தரம் போல இருக்கும் இல்லைங்களா? பூமியில் வந்து நம்ம உலகத்தான் நல்ல உலகத்தை பிரிஞ்சிட்டோம். நம்ம பிரிஞ்சிருக்கும் போது உலகம் வந்து மக வனாந்திரம்னா உடனே நமக்கு எல்லா தேவம் நல்லா கைவிட்டுவார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற அந்த இன்பங்கள் வந்து நம்ம வந்து இன்பம் அனுபவிக்கிறது வந்து யோசிப்போம். சினிமா, நாடகம், டெக்கா டான்ஸு, ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் போய் விட்டு விட்டு உட்காந்து பார்த்த காலம்லாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போலாம் என்னாச்சுங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து இதெல்லாம் தேவையில்லை, டைம் வேஸ்ட் இது இல்லைங்களா? நம்ம ஒரு மீட்டிங் வச்சு அவங்க வந்து உட்காந்து கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு வைராக்கியம் கட்டுறது, நீ வரணும்னு நானும் வரமாட்டேன் இல்லைங்களா? ஒரு வைராக்கியம் சகோதர சொல்ல. இது போல நாம் வந்து பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் புதிய ஏற்பாடு நிழலாக இருக்குது. அப்போ வந்து மோசே யார் கடையில்? கத்ரா இயேசு கடையால் இல்லைங்களா? அதே போல் இயேசு வந்து நம்மளை மீட்டு வனாந்திரமாக இந்த உலகத்திலேயே கடந்து வந்து பரமக்கானலை கொண்டு போய் நம்மளை சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் ஆபிரகாம் ஈசாக பலி செலுத்தினது இல்லைங்களா? ஆபிரகாம் யாருக்கு நிழலாக இருக்கணும், ஈசாக்கு யாருக்கு நிழலாக இருக்கணும், அந்த பலி எதை குறிக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆபிரகாம் ஈசாக்கு வந்து ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமார் இல்லைங்களா? அவரை வந்து பலி செலுத்துறார். ஆக்சுவலாக வந்து கத்தி வெட்டினது தான், தேவன் தடுக்கல கத்தி இறங்கியிருக்கும், தேவன் தடுத்தனால நின்றுச்சு இல்லைங்களா? அது வந்து நிஜத்தில் பார்க்கும்போது வெட்டியாச்சு. ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழல், ஈசாக்கு அவருடைய மகன் இயேசுக்கு நிழல், தேவன் தன் மகனை நமக்காக பலி செலுத்தாரு. அதுக்கு அடையாளமாக இருக்குது சகோதரர். இது போல பழைய ஏற்பாடில் யோசு, யோபோடைய ஸ்டோரி, மோசே, நோவா, யோசேப்பு, தாவீது, தானியல் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே நிழல், இது எல்லாத்துக்கும் நிஜம் இருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. எப்படி பண்ணிட்டான்னா தேவன் நமக்கு வந்து விசுவாசத்தில் கொண்டு வந்தார். அவங்களுக்கு எப்படி வச்சுட்டார், பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு செயல் வடிவில் வச்சுட்டார். அவங்க வாழ்க்கையே சத்தியமாக பண்ணிட்டாரு. இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் செய்யணும், இப்படி பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி மெத்தட் கொடுத்துட்டார். அது மாதிரி வாழ்ந்தாங்க. மீறி வாழ்ந்தாலும் செத்துருவாங்க, அடிச்சுட்டார் தேவர். ஏன் நிஜத்தை நிலையில் வந்து வாழ்க்கையை கொடுத்துட்டார். அது எப்படி சொல்ல திருஷ்டாந்தங்களா அப்படின்னு சொல்ல, செயல் வடிவிலுக்கு திருஷ்டாந்தங்கள் சொல்லுவாங்க. சௌர சொல்ல பழைய ஏற்பாடு ஜனங்களுடைய வாழ்க்கை திருஷ்டாந்தங்களா தேவன் அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பாந்த சகோதர சொல்ல, 1 கொரிந்தியர்
10:11
இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு. அவங்களுக்கு திருஷ்டாந்தம் செயல் வழியில் இருக்குது, நமக்கு எச்சரிப்பு. இதை வச்சு நமக்கு எதை சொல்ல வராருன்னு அர்த்தம், நமக்கு எச்சரிப்பு உண்டாக சொல்லப்பட்டிருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதரர் சொல்ல, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சப்ஜெக்ட் ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் தான். ஃபஸ்ட்டு நிழலும் போல் நீங்கள் டச் பண்ணுறீங்க. நிழலும் போல் எப்படி நீங்கள் டேஸ்ட் பண்ணதே இல்லை இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நிழலும் போல் உங்களை டேஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சகோதரர் இது ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் தான். அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு வந்து பெண் பார்க்க எலேசர்ட்ட அமிச்சு எலேசர் மூலம் அமிச்சிருக்கிறார். அந்த பெண் பார்த்து தன் மகன் ஈசாக்குக்கு கூட்டிகிட்டு வரதான் அந்த ஸ்டோரி. இதில் வந்து நம்ம என்ன இது படிக்கும்போது என்ன நினைப்போன்னா, இது இருந்து படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், எப்படி பொண்ணு பார்க்குறதுன்னு கற்றுக்கிறதுக்கா, நாளைக்கு நாம் எப்படி பொண்ணு பார்க்குறதுன்னு சொல்லி கொடுக்குறாரா தேவன். அப்படி தான் நம்ம நினைக்க சொல்லுது இல்லைங்களா. ஊர் இல்லாத கல்யாணம் இவங்க தான் கல்யாணம் பண்ணாங்களா, நம்ம தான் எத்தனையோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளே சொல்லிட்டு தெரியுறோம், புக்கு புக்காக போட்டுட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. இவங்க ஒரு கல்யாணம் பண்ணது போதும் இப்போ பைபிளில் இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஆபிரகாமோட கல்யாணம்னு அதுக்கு பைபிளில் போகிறது அதுக்குன்னு. ஆபிரகாம் உங்களுக்கு பிடிச்சோ ஓகே ஒத்துக்கோங்க வச்சுக்கிறேன், நாங்களும் ஏற்றுக்கிறோம். அதுக்கு அவர் பண்ணணும் கல்யாணம் மூலமாக போட்டு இருப்பாங்க. அவங்க பையனெல்லாம் வேதத்தில் இடம் பெற்றது என்னங்கிறது நியாயம் அப்படின்லாம் நினைவு சொல்லுதுங்க இல்லைங்களா. சகோதர சொல்ல இதுக்குள்ளே ஆழமான விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்போ இந்த கல்யாண திருமணத்துக்குள்ளே தேவனுடைய தெய்வீக திட்டமே இருக்குங்க இல்லைங்களா. அப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி. அந்த இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. அந்த திருமணத்துக்குள்ளே நம்ம போகலாம், நிச்சயம் பண்ணுறது திருமணத்துக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை பார்க்கலாம். மன்மந்த சகோதர சொல்ல இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 24 1 அடி வாசிங்க. என்னாச்சுன்னா ஒவ்வொரு வசனமும் வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான அப்படின்னா ஏற்கனவே ஆபிரகாம் வயசு பண்ண இருந்தாரா, ஈசாக்கு பிறகும் போதே எப்படி இருந்துங்க அவருக்கு, அப்பவே 100 இல்லைங்களா. இப்போ எப்படி இருக்குங்க, ஈசாக்கு கல்யாணம் திருமண வயசு வந்துட்டார், வாலிபர் ஆயிட்டார், இப்போ இன்னும் வயசாக இருக்கு இல்லைங்களா அவருக்கு. அவன் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான அப்படின்னா மனைவி இறந்துட்டாங்க, அந்த பையனுக்கு வந்து அம்மா இல்லை, அப்போ எவ்வளோ வேதனை இருக்கும், ஐயோ நானும் செத்துட்டேன்னா என் பையனை யாருக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணிச்சு, அவனோட சந்ததி நான் கண்ணில் பார்க்க முடியும், என் மகனுக்கு யார் கல்யாணம் பண்ணியிருப்பான், அந்த ஆசை இருக்குமா, அம்மா இருந்தா இன்னும் பொறுப்பாக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே, நான் அம்மா இல்லாதனால அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி நின்று போயிருமா, சரி பையனை போய் இப்போ பெண் பார்க்க அனுப்புறதுக்கு அப்பாவுக்கு பயம், ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி கார்லேயோ பைக்லேயோ போயிட்டு வந்துடலாம் பெண் பார்க்க, நீ பஸ் ஏன்னா போய் பார்த்துட்டு சாயந்தரத்தில் வந்துடலாம் வீட்டுக்கு, அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க, ஒட்டத்தில் மாதிரி உட்காந்தா அப்படி ஆடி 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 மாதக்கணக்காக போகணுங்க, பையன் போயிட்டு வரதுக்குள்ள இவர் செத்தான் செத்துருவார் இல்லைங்களா. அதனால் வந்து பையன் அனுப்புறது கஷ்டம், அதனால் வந்து இவருக்கு வயசான காலத்தில் அப்படியே முடிச்சுட்டு இருக்கிற என்ன பண்ணது தெரியல. ஆபிரகாம் வயது சென்றவை முதியவராக இருந்தார். கர்த்தர் வந்து ஆபிரகாம் வந்து சகலக்காரங்க ஆசீர்வாதம் தந்தார் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் ஒரு பிளஸிங் இருந்துச்சு ஆபிரகாம் இல்லைங்களா. சகலக்காரன் ஆசீர்வாதம் தந்தார். என்ன சொல்றாரு ஆபிரகாம், தன்னுடைய வேலைக்காரர்கள் இப்ப யார் இல்ல, மனைவி இல்ல, இப்ப என்ன வேலைக்காரங்க தான் வச்சு யூஸ் பண்ணணும். வேலைக்காரில் வந்து சீனியர் ஆபிரகாம் கூட கஷ்ட நஷ்டத்தெல்லாம் கூட இருந்த ஒரு வேலைக்காரர் வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இருப்பார் ஒருத்தர், அவர் வேலைக்காரர் தான், ஆனால் ஓனர் என்ன பண்ணுவார்னா எதாக இருந்தாலும் அவர் கூப்பிட்டு தான் கேட்பார், ஏவா செய்யலாமா பண்ணலாமா, யார் நீ ஓனர் அவர் ஓனர்னு கேட்பாங்க கூட இருக்கிறவங்க இல்லைங்களா. அவர்கிட்ட போய் கேட்டால் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இது கேட்குறாங்க என்ன பண்ணலான்னு கேட்பார். ஓனர் வந்து அவர் தொழிலாளிகிட்ட கேட்பார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாத்திர கடைங்க, அந்த பாத்திர கடையில் வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பெரியர் வேலை செய்கிறாருங்க, ஓனரும் வயசானவர் தாங்க, அவர்கிட்ட எது பேசினாலும் சரி, ஏவா சாமிநாதா இப்படி கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னுவார். அவர் அங்கேருந்துட்டு கொடுங்க கொடுங்க அப்படின்னுவார். கொடுக்கலாமாம்மா, நாமே சொல்லுவேன் கொடுக்கலான்னு அவரே சொல்லிட்டாருங்க அப்படின்னு. சரி சரி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவருக்கு மேலே அவருக்கு நம்பிக்கைங்க, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நம்பிக்கை. இது போல் வயது சென்ற ஒரு வேலைக்கார், ரொம்ப சீனியர் வேலைக்கார் இல்லைங்களா, அவர் பேர் எலியாசா. அவர்கிட்ட போய் சொல்கிறார், ஆபிரகாம் சொல்கிறார், என் மகனுக்கு வந்து ஒரு நான் குடியிருக்கிற இந்த கானானியில் பொண்ணு பார்க்க வேண்டாம், நான் குடியிருக்கிற இடம் கானானி தேசம், கானானியர் மத்தியில் எனக்கு மகனுக்கு பெண் எடுக்க வேண்டாம், தூரத்தில் போயிட்டு என் சொந்தக்கார் மத்தியில் என் மகனுக்கு ஒரு பெண் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி
கேட்குறாரு. ஆ
என்ன சொல்றாரு, நான் குடியிருக்கிற தேசத்துல கானானியல் மத்தியில பெண் எடுத்துறாத, என் இனத்தார் இடத்துல போய் சொந்தக்காரிட்ட போய் என் மகனுக்கு பெண் எடுக்கும் சொல்லிட்டு எனக்கு ஆணையிட்டு குடுன்னு சொல்லிட்டு என் தொடையின் கீழே சத்தியம் பண்ணி குடுன்னு கேக்குறாரு. அது என்ன தொடையின் கீழே சத்தியம் பண்ணதுன்னா, அந்த காலத்தில் வந்து சத்தியம் வந்து இப்படி தான் பண்ணும், ஒரு 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 காரியம் செய்யணும் தொடையில் தான் சத்தியம் இது பண்ணும். ஒரு மல்யுத்தம் ஜெயிச்சா கூட தொடையில் தான் திட்டுவாங்க, செய்கையில் பண்ணுவாங்க, செய்கையில் தான் ஆக்ஷன் ஆக்ஷன். அந்த ஆடு வாங்குறப்ப மாடு வாங்குறப்ப கை துண்டுக்குள்ளே கை விட்டு ஆக்ஷனில் செய்கையிலேயே ரேட் பேசுவாங்க. அந்த மெத்தட்லாம் அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து சத்தியம் பண்ண சொல்கிறார், என் மகனுக்கு வந்து பெண் சொந்தத்தில் போய் பெண் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அவ்வளோ பாசம் அப்பாவுக்கு வந்து மகன் மேலே, அவ்வளோ பாசம். நான் ஏன்னா இவர் அனுப்பிச்சா நல்ல பொண்ணு, ஒரு தகப்பொண் மாதிரி தன் மகனுக்கு நல்ல பொண்ணு பார்ப்போம், நான் போனால் எப்படி பெண் பார்ப்பேன் என் மகனுக்கு, அது போல் இவர் அனுப்பிச்சா பார்ப்பான்னு நம்பிக்கை, என்னை சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அவட்ட ஒப்படைக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, போய் இனத்தாட்டு போய் பெண் கூட்டிட்டு வாங்குறாரு. உடனே எலியாசர் வந்து, ஏங்க நான் போய் கூப்பிட்டு அந்த பொண்ணு வரலன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெண் இவ்விடத்துக்கு வர மனதில்லாத இருந்தால், ஒருவேளை நான் போயிட்டு அந்த பொண்ணு என் பின்னாடி வரலன்னா மீண்டும் வந்து உன் மகனை கூட்டிகிட்டு போகணும், நான் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு மகனை கூட்டு போய் காட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆபிரகாம். அப்படி சொல்கிறாரு எலியாசர் சொல்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, என்ன இருந்தாலும் என் மகனை மட்டும் கூட்டிகிட்டு போயிடாது, மறுபடியும் அங்கே கூட்டு போகிறது போக மாட்டேன் சொல்லி எச்சரிக்கையாரு அப்படி சொல்கிறாரு. ஏன்னா மகன் போயிட்டா இவருக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இல்லைங்களா, மகனை மட்டும் கூட்டு போயிடாத, நீ போயிட்டு வாங்குறாரு. பாருங்க ஆபிரகாம் சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க, எலியாசர்ட்ட பேசுறாரு திரும்ப வாசிச்சிட்டாரு. என்னை என் தகப்புடைய வீடு தேராகிட்ட வந்து கூட்டிட்டு வந்தவரும், நான் இனத்தா இருக்கிற தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்தவரு, பாருங்க எவ்வளவு ஜாக்கிரதையா பேசுற, எவ்வளவு நல்லா பேசுற பாருங்க, தேவன் மேல நம்பிக்கை, முழு நம்பிக்கை தேவன் மேல. இவர் சொல்றாரு ஒருவேளை அந்த பெண் வரலன்னா மகனை கூட்டிட்டு போட்டுமான்னு கேக்குறாரு, தேவையில்ல, என்னோட தேவன் அந்த பெண்ணை கூட்டிட்டு வைப்பாரு, நீ போ, உனக்கு முன்னாடி தூதன் போவாரு அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா கான்பிடென்டா பேசுறாரு ஆபிரகாம். இருந்தாலும் எலியாசர் கேட்டுட்டார், ஒருவேளை அந்த பெண் வரலன்னா மகனை கூட்டு போட்டுமான்னு கேட்டனா அதுக்கு பதில் கொடுக்குறாரு, அந்த பெண் உன் பின்னாடி வர்றதுக்கு மனது இல்லாத போயிடுச்சுன்னா, ஒரு வர விருப்பம் இல்லைன்னா ஒருவேளை அந்த பெண் வரலன்னா என் மேல என்கிட்ட பண்ணின சத்தியத்துக்கு நீங்களா இருப்பேன். ஏன்னா இப்ப எலியாசர் சத்தியம் பண்ணிட்டாருன்னா அது செஞ்சாகணும். இன்னைக்கெல்லாம் நம்ம சொன்னது தப்புன்னு சத்தியம் பண்ணிடுவோம் நாமெல்லாம் இல்லைங்களா, அவன் பேச பேச சத்தியமாடா அப்படின்றாங்க, அது பக்கத்து அவன் தலைப்பது தப்பு தலைமையில சத்தியம் சொல்லி ஏன் தலையடா கிடைச்சதுங்க இல்லைங்களா, அது சம்மந்தில கூட கேட்டுக்கிற தலைமையில சத்தியம் பண்ணிடுது, இவன் தலைமையில சத்தியமாடான்றதா அவன் பாபாமாவும் இல்லைங்களா. அன்னைக்கெல்லாம் சத்தியம் பண்ணுறதுன்னு அவ்வளோ யோசிப்பேன், அவ்வளோ அப்படியே நான் பயந்துக்கோங்க, ஆணையிட்டு கொடுத்துட்டா அதை மாற்றக்கூடாது, நாக்கில் வார்த்தை வழியில் வந்துச்சுன்னா அதை மாற்றக்கூடாது இல்லைங்களா. அதனால எலியாசர் பயப்படுறாரு, இவர் சத்தியம் கேட்குறாரு, சத்தியம் பண்ணுறது பெரிய விஷயம் அது, ஐயோ சத்தியம் கேட்குறாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வரலன்னா நான் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு பொண்ணு வரலன்னா என்ன பண்ணிட்டோம், சீரியஸ் டிஸ்கஸ் போயிட்டுக்குது பெரிய உட்காந்துட்டு இல்லைங்களா. சரி ஓகே, அந்த பொண்ணு வரலன்னா என்னோட ஆணைக்கு நீங்களா இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் சேர்ந்து ஓகே அப்படின்னு சத்தியம் பண்ணுவார். வாசிங்க. அந்த தொடையில சத்தியம் பண்ணது பார்த்தா இன்னொரு இடத்துல எங்க வருது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தொடையில தட்டுறது யாக்கோபு. வெரி குட். யாக்கோபு விடிய விடிய தூதுல சண்டை போடுறாரு, போட்டு இனிமேல் பேர் இஸ்ரேல் பேர் வச்சுறார், வச்சுட்டு தொடையில வந்து ஜெயிஸ்டன் தொடுவார். அது தட்டுறது ஒரு உறுதி உறுதிப்படுத்துறது இல்லைங்களா? அது போல தொடையின் கீழே சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. உடனே எலேசர் என்ன ரெடி பண்றார், பெண் பார்க்க கிளம்புறாரு, பத்து ஒட்டகங்கள் ரெடி பண்ணிட்டார். இப்போ ஒரு பெரிய எஜமான் ஆபிரகாம் வந்து பெரிய பணக்காரர், இன்னைக்கு இந்த உலக பணக்காரர் அவர் ஒருத்தர் இல்லைங்களா? அவ்வளவு ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், நிறைய சொத்து சொக்கம் நிறைய இருந்துச்சு அவருக்கு இல்லைங்களா? ஆடு மாடுலாம் ஒட்டகம் நிறைய இருந்துச்சு. ஆனால் பெரிய செல்வந்தர் அவர். அவர் வந்து பெண் பார்க்க போறேன்னா சாதாரணமாக போனால் அது மதிப்பாங்களா? இப்போ வந்து நம்ம ஊரில் எடுத்துக்கலாங்களேன், ரிலையன்ஸ் ஓனர் அம்பானி, அவர் வீட்டு கல்யாணத்துக்கு பெண் பார்க்க போகிறாங்க. ஒருத்தர் பைக்கில் போயிட்டு அம்பானி பொண்ணு பார்க்க அமிச்சாரு, நான் பார்த்துருப்பேன் வந்தாடினா நீ அம்பானி ஆளான்னு நம்ப வேலை அம்பானி அமிச்சாருன்னு நீங்களா? அம்பானியோட ஆள் பெண் பார்க்க வந்தால் எப்படி வரணுங்க? ஒரு பத்து பதினஞ்சு கார் வரணுங்க. அதில் அதுக்கு முன்னாடியே எல்லாம் கவர்மெண்ட்லாம் டிராஃபிக்லாம் ரெடி பண்ணி வைக்கணுங்க, ஏன்னா அம்பானி கிராஸ் ஆகிறாருங்கன்னு இல்லைங்களா? அந்த மாதிரி பரிவட்டங்கள்லாம் பயங்கரமாக காட்டணுங்க. அப்புறம் அப்போவே பத்து ஒட்டகத்தை ரெடி பண்ணியிருக்காரு எலேசர். சும்மா பொஸ்கன் போயிட்டுனா பொண்ணெல்லாம் வராது. ஒரு பத்து ஒட்டகத்தை அனுப்புங்க, பத்து ஒட்டகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்சிதமான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, தங்கம், வெள்ளி, விலை வந்து துணிகள், அது மட்டும் இல்லாத தின்பண்டங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போ, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பத்து ஒட்டகத்தை ரெடி பண்ணி கிளம்புறாரு. தன் எஜமானுடைய சகல விதமான உச்சிதமான பொருட்கள் கையில் இருந்துச்சு. போயிட்டார், இப்ப நேரா போயிட்டார் ஆபிரகாமுடைய ஊருக்கு, போயிட்டார் நாகூர் ஊருக்கு, போயிட்டார் இறங்கிட்டு அங்க போய் முழிக்கிறாரு. ஊருக்கு வந்தாச்சு, இப்ப எந்த பொண்ணு கூட்டிட்டு போறது இல்லைங்களா? இப்ப நம்மளோட சொல்றாரு மெட்ராஸ்ல போய் என் பையனுக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வரணும், நம்ம சரின்னு உற்சாகத்துல போயிருந்து வச்சோங்க, அங்க போய் சென்ட்ரல் இறங்கி பாக்கணும், ஓ இது எந்த பொண்ணு கூட்டு வருது, வேமா எங்க எஜமானுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கலான் வரையம்மான்னு கூட விடுவாங்களா? நம்மளை அங்கேயே முடிச்சிருவாங்க இல்லைங்களா? நாம திரும்பி வரமாட்டோம், சத்தியம் நமக்கு பண்ணிருக்கணும் இல்லைங்களா? சகோதர சோதரில் அப்ப பாருங்க, இவரு கிளம்பிட்டாரு, போயிட்டு அங்க போயிட்டு ஊர்ல போய் முழிக்கிறாரு, இங்க வந்துட்டோம் இப்ப எந்த பொண்ணு கூட்டிட்டு போறது அப்படின்னு இல்லைங்களா? அங்க போயிட்டு யோசிக்கிறாரு எப்படி பொண்ணு கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கிராமத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட கிராமத்துல அப்படிதான் இருக்கும். ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சேந்து கிணறு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எல்லா கிராமத்திலுக்கு ஃபர்ஸ்ட் அந்த சேந்து கிணறு, அந்த கிராமமே அதில் கிச்சு 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 டாட்டன சத்தமாக தான் இருந்துட்டுருக்கோம் இல்லை, அந்த கிராமமே அங்கே தண்ணி சேர்ந்துட்டு தான் இருப்பாங்க. விடிய விடிய அது பொண்ணுங்க சேர்ந்துட்டு அப்போ சேர்ந்து சாயந்தரம் பார்த்து நைட் ஆச்சுன்னா பசங்களாம் உட்காந்து அட்டாச் பண்ண இடத்துல உட்காந்துட்டு இல்லைங்களா? அந்த மாதிரி கிணறு இருக்குங்க சகோதர சோல. இது போல் அந்த சேந்து கிணறு எல்லாம் இருக்கும். அது மாதிரி உடனே எல்லையே சார் பிளான் பண்ணுறாரு, சரி இந்த ஊருக்கு அதுக்கப்புறம் இருக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்கும், எப்படியும் இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் தண்ணி மூலம் வந்து ஆகணும், அதனால இங்க இருக்க இங்கேயே உக்காந்துக்கலாம், நம்ம உக்காந்துட்டு வர பொண்ணு யாருக்கா நல்ல அழகான பொண்ணா பார்த்து நம்ம என் எஜமானுக்கு வந்து பெண் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அந்த ஊர் கிணத்துட்டு என்ன பண்ணா ஒட்டகத்துல உட்கார மடங்கி உட்கார வச்சுட்டு இவர் அந்த கல்லு மேல உட்காந்துட்டு ஏன்னா பொண்ணுங்க வராங்களான்னு பார்த்துக்கிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சாயந்தர வேலை ஆகுது, வெயில் இறங்குது, எல்லா பெண்கள்லாம் குடத்த தூக்கிட்டு நடந்து வராங்க. வாசிங்க, கண்டிப்பா பாருங்க, ஒட்டகத்துல மடக்கிட்டு பிரேயர் பண்ணிருக்காரு. வேலைக்காரோட நம்பிக்கையோட யாருமே இருந்துச்சுங்க, தேவன் மேலதான் இருக்கு இல்லைங்களா? தன் சுய பலத்திலையோ தன் எஜமானுடைய பரிவர்த்தனையோ அது மேல நம்பிக்கை இல்லை, உடனே பிரே தேவன் ஜபம் பண்ணார். இதெல்லாம் நமக்கு பாடுங்க சகோதர சோல. பழைய ஏற்பாட்டு ஜனோட வாழ்க்கையெல்லாம் நமக்கு வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அவங்களாம் தேவனே சார்ந்து இருந்திருக்காங்க, தன்னெடுக்கிற பலத்தை நம்பவே இல்லைங்க. தேவனை சார்ந்து தான் தேவன்ட்டு தான் பெடிஷன் வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றுக்கு தேவன்ட்ட பெடிஷன் வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணட்டும், எப்படி பெடிஷன் வைக்கிறாருன்னா, இங்கே ஊர் வந்து பெண்கள் தண்ணி கொண்டு வருவாங்க, அதில் அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்து நான் கேட்பேன், ஏமா எனக்கு குடிக்க தண்ணி குடிக்கிறான்னு தண்ணி கொடுக்குறியான்னு கேட்பேன். அந்த பொண்ணு சொல்லணும், உங்களுக்கு தண்ணி ஊத்துறேன், உங்க ஒட்டங்களுக்கு தண்ணி ஊத்துறேன்னு எந்த பொண்ணு சொல்லுதோ அந்த பொண்ணு தான் நீ எஜமான ஏற்படுத்தின பொண்ணு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபத்தில் கேட்டுட்டேன். நாமளும் சொல்றீங்களா, ஒரு காரியம் கன்ஃபியூஸாக இருக்குது செய்யலாமல் வேணாமல் இருக்கும்போது ப்ரேயர் பண்ணிக்கோ, நான் போறாண்டவரே நான் பேச மாட்டேன், அவங்களா சொன்னாங்கன்னா நீங்கள் தான் சொன்னேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லைங்களா, அப்படி நம்ம தான் உலகிட்டு போயிடுவோம் நான் ஜவர்மெண்ட் போகலையே. அது போல் அவரும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு போய் எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியாது, வரப்போன்ட்டு வந்து நான் தண்ணி கேட்பேன், தண்ணி கேட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லு, உங்களுக்கு ஊத்துற ஒட்டகத்து ஊத்துற எந்த பெண் சொல்லுதோ அந்த பொண்ணு தான் நீங்கள் காட்டுற பொண்ணு. ஒரு மனசில் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க உட்காந்துருக்கிறாரு வாசிங்க. பாருங்க எப்படி பேசுங்க, எஜமானுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி காரியத்தை செய்ய பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தலும். பாருங்க எஜமான் மேலே எவ்வளோ பாசம் இருக்கு பாருங்க. இன்னைக்குன்னா வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் அமுச்சுட்டு பாதி பொருள் வீட்டு வச்சுட்டு இல்லைங்களா, மீதி பாதி பொருள் அப்படி வேற ஊருக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, ஏன்னா எப்போ வந்து வந்ததாச்சு இல்லைங்களா, இவர் பிறகுல போனாலும் போட்டுன்னு அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, ஊரெலாம் சுற்றிட்டு ஏதோ ஒரு பொண்ணு வேணும்னு கூட விட்டுருவாங்க இல்லைங்களா, ஊரில் தான் கூப்பிட்டதுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. சகோதர சொல்ல பாருங்க எவ்வளோ நாணயமாக உண்மையாக இருந்திருக்கிறாங்க அந்த ஜனங்களா எஜமானுக்கு. நான் தண்ணீர் துறவாண்டில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. குடியும் உன் ஒட்டகளுக்கும் வார்ப்பேன் என்று எந்த சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழிக்காரனை ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும். இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன், எஜமானுக்கு அனுகிரகம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லியும் என்று அதனாலே அறியவும் செய்தலும் அப்படி சொல்கிறாரு. இப்படி ப்ரேயர் பண்ணிட்டாருங்க. ப்ரேயர் பண்ணோடனே ப்ரேயர் பண்ணிட்டு காத்துக்குவார், குடத்தை வச்சுட்டு இதை குடத்த வச்சுருக்க கிணத்துட்டு உட்காந்துட்டு பார்த்துக்குவார். இப்போ வர டைம் ஆச்சு, வெயில் இறங்கணும்னு இப்போ எல்லாம் பொண்ணுங்களாம் தண்ணி மூலம் வருவாங்க அப்படின்னு கிணத்துட்டு உட்காந்து பார்த்துக்குவார். பட்டு வெயில் இறங்குது, சாயங்காலம் பெண்கள்லாம் தண்ணி மூலதுக்கு கட்ஜாடி தீட்டு வரும். அப்போலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடலாம் இல்லைங்க, அப்போலாம் கட்ஜாடி கட்ஜாடி. இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் குடம் தூக்குறதுக்கே சண்டை போட்டுக்கிறோம், ஏன் அவன் தூக்க மாட்டானா ஏ அவன் தூக்க மாட்டாளா, வீட்டு வாசலே பைப் இருந்தால் கூட சண்டை, பயங்கர சண்டை நடக்குது இல்லைங்களா. சகோதர சோழர் ஆனால் அப்போல்லாம் கட்ஜாடியில் தண்ணி எடுத்துருப்பாங்க இல்லைங்களா. நம்ம அம்மா அப்பா காலத்துலேயே பித்தல் அண்டாச்சு இல்லைங்களா, அவங்களாம் வந்து வெயிட் கஷ்டப்பட்டு தூக்கியிருக்கிறாங்க, பெரிய பெரிய போனில் தண்ணி தீட்டில் வருவாங்க அப்போல்லாம் இல்லைங்களா. இன்றைக்கெல்லாம் வந்து எல்லாம் எந்த அளவுக்கு ஈஸி பண்ணால் அந்தளவுக்கு ஈஸி பண்ணிட்டாங்க இல்லைங்களா. சகோதர சோழர் கட்ஜாடியில் தூக்கிட்டு அந்த பெண்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும், அப்போ கட்ஜாடி தூக்குறேன் அந்த காலத்து பெண்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்துருக்கணும் இல்லைங்களா. அப்படியே நடந்துறாங்க, நடந்தவரை எலேசர் பார்க்குறா, சரி பெண்கள்லாம் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் ரெபேக்கால் நடந்து வராங்க. ரெபேக்கால் போதுன்னு எலேசருக்கு, இந்த பொண்ணு அழகாக இருக்குது சௌந்தரியமாக இருக்கிறாங்களே, இந்த பொண்ணு வந்து என்னுடைய எஜமானுக்கு திருமணம் செஞ்சு வச்சுக்கலாமே அப்படி சொல்லி பர்டிகுலர் அந்த பொண்ணதை கேட்கணும்னு சொல்லி முடிவு
பண்றேன்.
ரிலேஷன் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காலுடைய குமாரனா இருக்கிற பெத்வேலுக்கு பிறந்த ரெபெக்கால் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு வந்து வராங்க. அந்த பெண் நல்லா அழகா இருந்திருக்காங்க, மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணி, திருமணம் ஆகாத பெண்ணா இருந்திருக்காங்க. இவர் அப்படியே பாக்குறாரு, இந்த பொண்ணு வந்தோடனே தண்ணி கேட்க முடியாது இல்லையா, தண்ணி மட்டும் மேலே வந்தால் தான் கேட்க முடியும் இல்லைங்களா. அதனால் அது இறங்கி கிணத்துல இறங்கி தண்ணி மூண்டுட்டு அந்த அப்போல்லாம் கிணறுனா எப்படின்னா சேர்ந்து கிணறு இல்லைங்க, உள்ளே படிக்கிட்டு இருக்கும் அந்த கட்ஜாடு எடுத்துகிட்டு உள்ளே இறங்குவாங்க, இறங்கி உள்ளே போய் மொண்டுக்கிட்டு திரும்ப மேலே ஏறுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி உள்ளே போய் மொண்டுக்கிட்டு மேலே வர்றதுக்கு அப்படி பார்த்துக்கிறேன் இளையர் சார் பார்த்து கேட்குறார், மேலே வந்தோடனே போய் ஓடி போய் எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்கு கிடைக்கும் அப்படின்னு
கேட்குறாரு.
பாருங்க அந்த பொண் சொன்ன உடனே என்ன சொல்லி பாருங்க, எவ்வளவு பணிவு எவ்வளவு அன்பு, குடிங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி ஊத்திருக்காங்க. நாமளும் என்ன பண்ணுங்க, ஏன் ஐயா இப்போ யாரையும் மொண்டு குடிக்க முடியாதோ, ஐயா துறைக்கு வேலைந்து மொண்டு வந்து ஊற்றினா குடிப்பீங்களோ, ஓயா கை கால் ஒழுங்காங்களை மொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் திட்டுவேன் இல்லைங்களா. அந்த பொண்ணு பாருங்க, உடனே மொண்டு வந்து குடிங்க நாண்டவனே, உங்களுக்கு கொடுக்குற ஒட்டகத்துக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ வாசி அப்படி பாருங்க, உங்களுக்கும் கொடுக்க ஒட்டகத்துக்கு கொடுக்க சொல்லிட்டு இவர் குடிச்சப்ப மிச்ச தண்ணி தொட்டியில் ஊத்திட்டு ஒட்டகத்துக்கு தண்ணி மூலம் அந்த பொண்ணு மனம்னு படிக்கட்டில் இறங்குது. ஏங்க படிக்கட்டில் போய் இறங்கி கிணத்துல மொண்டுட்டு இடுப்பில் வச்சுட்டு கஜ்ஜி எடுத்துட்டு மேலேருந்து ஊத்திட்டு ஊத்திட்டு கீழே இறங்கி இறங்கி ஏன்னா என்ன ஆகுது உடம்பு இல்லைங்களா. அது பாருங்க சகோதர சொல்ல, ஒட்டகம் சாதாரணமாக தண்ணி குடிக்கும், ஊத்துறத புஷ் நிறுத்துருங்க, பார்த்தா வெறும் தொட்டி தான் இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி போய் போய் மொண்டு மொண்டு ஊற்றணும். இன்றைக்கெல்லாம் பம்பு செட்டு மோட்டர் போட்டு சல்லு வேணாலும் குடிச்சிக்கோன்னு சொல்லி ஆன் பண்ணி விட்டுலாம், ஆனால் அன்றைக்கெல்லாம் மொண்டு மொண்டு ஊற்றணும். அப்படியே இல்லையே சார் பார்த்துட்டே இருக்கிறார். அது போய் ஒட்டகத்துக்கு தண்ணி மொண்டு
ஊற்றுது. ம்
பாருங்க, ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தால் அப்படி ஒரு கணக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பத்து ஒட்டங்கள் போயிருக்குது, பத்து ஒட்டங்களுக்கு தண்ணீர் வார்க்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஒரு கடினமான வேலையா இருந்திருக்கும் சகோதர சொல்ல. ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்குன்னு பாத்தீங்கன்னா, சுமார் பத்து குடம் தண்ணி குடிக்கும் ஒரு ஒட்டகம். எவ்வளவு தண்ணி, ஏன்னா அது சேர்த்து வச்சுக்கோ, உள்ள பேக் இருக்குதுங்க, சேர்த்து வச்சுக்கோ. பாலைவனத்துல பாத்தீங்கன்னா தாக அதிகமாக வந்து சாகர கண்டிஷன் போயிட்டேன்னு சொல்ல ஒட்டகத்தை கொண்டுருவாங்க, ஒட்டகத்தை கூட பேக் எடுத்துருவாங்க, பேக் எடுத்தது அதை குடிச்சு தான் உயிர் பழிச்சுக்குவாங்க. அது போல் தண்ணி நிறைய சேர்த்து வச்சுருக்குங்க. ஒரு ஒட்டகம் வந்து ஒரு வேலைக்கு பத்து கூட தண்ணி குடிக்குதுங்க, சேர்த்து வச்சுக்குவோம் உள்ள வச்சு. சகோதர சொல்ல, பத்து கூட தண்ணீர் குடிக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பத்து ஒட்டகங்கள் அப்படின்னு எத்தனை கூட தண்ணி இருங்க, நூறு கூட தண்ணி அந்த பொண்ணு மொண்டு மொண்டு ஊற்றிருக்குதுங்க. இறங்குறது மொழது ஊற்றுறது, இறங்குறது மொழது ஊற்றுறது, இறங்குறது இப்படியே இறங்கி 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 ஏறி ஏறி ஊற்றிருக்குதுங்க. நூறு குடம் தண்ணீர் வந்து அந்த ஒட்டகத்தை ஊற்றிருக்குது. அன்பான சகோதர சொல்ல, இது எலேசர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம சொன்னோன்னே இந்த பெண் வந்து இப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதன் அவரை கூட்டு ஆச்சரியப்படுறாரு, எலேசர் ஆச்சரியப்படுறாரு, இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி
ஆச்சரியப்படுறாரு.
இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ மேற்கொண்டு அடுத்து என்ன மூவ் பண்ண போறேன்னு தெரியல. எப்படி அந்த பொண்ணுகிட்ட மேட்ரு ஓபன் பண்ணுறது தெரியல, ரெண்டாவது வீட்டுக்குள்ள எப்படி என்டர் ஆகுதுன்னு தெரியல, எப்படி இந்த மேட்ரு பேசுறதுன்னு தெரியல, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க செய்வாரோ என்னன்னு தெரியலன்ட்டு அப்படியே மனசுல ப்ரேயர் பண்ணிக்கிறாரு. பாருங்க, ஒட்டகம் தண்ணி அந்த அம்மா ஊற்றி முடிச்ச உடனே, அந்த பெண் வீட்டு ஊற்றி முடிச்ச உடனே உடனே ஒரு பேகை திறக்கிறார். பேகுன்னா மூட்டை தான் இருக்கு அந்த காலத்தில் இல்லைங்களா, மூட்டை திறந்து உள்ள கை விட்டு என்ன அரசேக்கம் பொற்காதணி, காதுக்கு கம்மல் இல்லைங்களா, அப்போதான் காதுக்கு கம்மல் போடுறாரு. ஒன்று அந்த காது கம்மல் போடுறாரு, கைக்கு பத்து சேக்கல் இடையுள்ள கடகு வளையல் போடுறார். எதுக்கு அது போடுறாருன்னா சகோதர சொல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து சொல்லுவோம், இப்போ நம்ம வீட்டில் வந்து சகோதரிகள் நல்லா குழம்பு வச்சாங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்க சாப்பிட்டுட்டு யார் குழம்பு வச்சான்னு கேட்பாங்க இல்லைங்களா. என் பொண்ணு தான் அப்படின்னோடனே கைக்கு வளையல் செஞ்சு போடுங்க, கனெக்ஷன் அது பார்த்தீங்களா, அந்த வளையல் தான் போட்டது அவர். இந்த அழகாக அந்த வேலை செஞ்ச கைக்கு கேட்ட காதுக்கு, நான் சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு வேலை அந்த அந்த வேலை செஞ்சது, காதில் கேட்டுச்சு அது செஞ்சது. ஃபஸ்ட்டு காதுக்கு கம்மல், அது கைக்கு வளையல், அது போட்டிருக்காரு தங்கத்தில் போட்டோடனே அந்த ரெபோக்காலுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு, மகிழ்ச்சி ஆயிடுச்சு. மகிழ்ச்சி ஆகிட்டு ஃபஸ்ட்டு இது அந்த பெண்ணு செஞ்ச வேலைக்கு ஹெல்ப்புக்கு பரிசு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அப்படியே
பார்க்குறாரு.
பாருங்க கேட்குறாரு, நீ யாருடைய மகள்மா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் அப்பா வீட்டில் இடம் இருக்கா தங்கிறதுக்கு நைட், ஏன்னா வழிபோகர் பல மைல் நடந்து வந்திருப்பாங்க டயர்டு, ஒட்டகத்துக்கு ரெஸ்ட் வேணும், தீவனம் வேணும் ஒட்டகத்துக்கு, இவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ரெண்டாவது பொண்ணு பொருளோட போகும்போது வழியில் கல்லர்கள்லாம் இருப்பாங்க, வழிப்பறி கொள்ளையெல்லாம் இருப்பாங்க, பிடிங்கிடுவாங்க இல்லைங்களா, அதனால் ரெஸ்ட் எடுக்கும், நைட் தங்கணும், எங்கேயும் சுற்றிட்டு முடியாது, நைட்டில் ஒட்டகத்துக்கு சுற்றிட்டு தான் பிடிச்சிருவாங்க என்னாச்சு, அதனால் நைட் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சகோதர ஆபிரகாவுடைய மூத்த சகோதரனான நாகோரின் கொள்ளு பேத்தி அப்படி சொல்றாங்க ரேபேக்கா. சகோதர சொல்ல இந்த சொன்னோடனே உடனே என்னாச்சுன்னா எலேசருக்கு ஒரு சந்தோஷம். உடனே தேவன் எனக்கு சரியான இடத்துல கொண்டு விட்டாரு, நான் இன்னும் அலையில கரெக்டா நல்ல ஒரு இடத்த கூட சேர்த்துட்டாரு சொல்லிட்டு எலேசர் நினைக்கிறார். பாருங்க அந்த பெண் சொல்லுது, எங்க வீட்டில் வந்து வைக்கோலும் தீவனமும் வேண்டிய அளவு இருக்குது, உங்களுக்கும் ராத்தங்க இடமும் ஒட்டது இடம் இருக்குன்னு சொன்னோடனே நாமளும் என்ன பண்ணுவோம், ரொம்ப நன்றிமா ஒன்று மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லலை, உடனே தேவனுக்கு தரை மட்டும் குனிந்து. அவருடைய கேரக்டர்லாம் பாருங்க எப்படி இருந்திருக்குது. நாமளும் வந்து அந்த பொண்ணு பேசும்போது நம்ம தலையோட தரையில் குமிஞ்சதும் அந்த பொண்ணு எப்படி என்ன நம்மளை என்ன நினச்சிட போதோ, ஏன்னா இருந்தாலும் சம்மந்தில் கீழே விழுந்துருக்குறோம் அப்படின்னு நினச்சிடணும். நம்மளாம் யோசிப்போம் இல்லைங்களா. அவர் பாருங்கள் வெக்கம் இல்லை, வெளியரங்கமாக தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க அவங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து தேவனை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நீ என்ன நினச்சா சரி, எனக்கு என் தேவன் முக்கியம், என்னை வழிநடத்தின என் தேவன் முக்கியம். உடனே தலை மட்டும் குறிஞ்சி தேவனுக்கு நன்றி சொல்கிறார். அந்த பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த பெண் மனசில் கூட இவர் மேலே நல்ல ஒரு சர்டிஃபிகேட் ஆகிருக்கும், நல்ல மனுஷனாக இருப்பார் அட்டு நினச்சிருக்கோம் இல்லைங்களா. பாருங்க தரை மட்டும் குனிந்து தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு எப்படி சொல்றாரு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய கிருபை உண்மையை எஜமான நீங்கள் அப்படியே இருக்குது. ஆரம்பத்தில் எஜமான கூப்பிட்ட வார்த்தையின் பிறகு இன்னும் அந்த பாசம் அப்படியே வச்சிருக்காரு எஜமான் மலையன் தேவன். இப்ப வழி நடக்கிறத பார்க்கவே தெரியுது எஜமான் எவ்வளவு தேவன் அன்பு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுது. நான் எதுக்கு வந்தேன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு எஜமானுடைய சகோதரன் வீட்டுக்கு வந்து அழைச்சு கொண்டு வந்துட்டாரு. இந்த இவர் நன்றி சொன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா காதுல கம்மெல்லாம் மாடு கையில வலையெல்லாம் போட்டாச்சு. அது உடனே சந்தோஷமா ஓடுது, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வீட்டுல போயிட்டு அவங்க அம்மாட்ட அவங்க வீட்டுல எல்லாம் காட்டுது. காட்டும் போது வீட்டுல ஒரு அண்ணன் தானே என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்களா, என்ன கல் கல் கை காலில் மாட்டிட்டு என்ன கையில் மாட்டி என்னது யார் கொடுத்த அவனுக்கு எங்கே வாங்கிட்டு வந்த கேப்பான கேட்க வேண்டாம். உடனே அந்த பொண்ணு சீரி அவர் வந்து, ஏன்னா அண்ணன் வந்து ஒரு பொறுப்பு, அண்ணனுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா ஸ்தானம் இருக்குது அண்ணனுக்கு இல்லைங்களா. தங்கச்சி வந்து திருமணம் ஆகிறவருக்கு அண்ணன் கையில் இருக்கிறது பொறுப்பு. அதனால் என்ன நீ போட்டு வந்து ஓடி வந்து என்ன யார் கொடுத்தானு கொடுத்தான் கிடுத்தானு காமிச்சிட்டுக்கிறேன் இல்லைங்களா. தம் பையன் வந்து கேட்குறாரு, உடனே அந்த பொண்ணு சொல்றது இன்னென்ன விதமாக நடந்த சம்பவத்தில் சொல்கிறாங்க. அப்படி கண்டினியூ வாசி. ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று
பெயர்.
சகோதரி காதலையும் கையிலையும் போட்டு கடங்களை பார்த்து அப்படியே கேட்குற என்ன என்ன டீட்டெயில் கேட்குறாரு அண்ணங்கார் கேட்குறாரு. கேட்டுட்டு அப்படியா யார் பார்த்தா அவங்க அப்படி எலேசர் நின்றுட்டுருக்கிறாரு. அப்படியே பார்த்தா பத்து ஒட்டகம் நிற்குது, அப்படின்னு பத்து ஒட்டம்னா பத்து கார் நிற்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு பெரிய இடமா இருக்க மாதிரி இத்தனை கார் நின்றுக்குது இல்லைங்களா, பெரிய பெரிய காஸ்ட்லி கார் நிற்கிற மாதிரி. பத்து பேர் வந்திருக்காங்க கூட, அவங்க ஒட்டகத்தை ஓட்டிட்டு வரணும் இல்லைங்களா, அதனால் பத்து ஒட்டகம் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பத்து ஒட்டகங்கள் அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய ஆளாட்டுக்குது. இப்போ நம்ம வீட்டு பெண் பார்க்க வராங்க, வீட்டு மேலே ஒரு பத்து கார் வந்து இறங்கினா எப்படி இருக்குங்க, நமக்கும் ஒரு பெருமை அக்கம் பக்கம் இல்லைங்களா. பெரிய இடத்துல பிடிச்சிட்டாங்கட்டது, பெரிய இடம் தான் பேசுறாங்க இல்லைங்களா. அதுக்காக நம்மளும் என்ன பண்ணுவோம், வாடகை எடுத்துனாச்சு கார் எடுத்து வந்துடுவாங்க இல்லைங்களா. வந்து ஒரு பத்து கார் ஓட்டுக்கிட்டான்னு ஓட்டுறாங்க, நீங்கள் அரசியல் வதில் அப்படி தான் ஓட்டுறாங்க. அன்னைக்கு எப்படி காசு கொடுத்து ஒரு பத்து டாக்ஸி ஓடு முன்னாடி இருக்கிறதுன்னு ஐயா போகிறதுக்கு முன்னாடி இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த அப்போல்லாம் நிஜமாக செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி செய்யலை. அப்போ வந்து ஒட்டகத்தை வந்து பத்து ஒட்டகத்தோட அந்த இளைய சார் உட்காந்துக்கு பார்த்து லாபம்னு குறைய, ஓ பெரிய இடமா இருக்காரு நம்ம தங்கச்சி. உடனே அண்ணனுக்கு தங்கச்சி மேலே என்ன பண்ணல, நம்ம தங்கச்சிக்கு பார்த்துட வேண்டியதுதான், ஏதோ ஒரு பெரிய லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே ஓடுறாரு. போயிட்டு ஏன் வெளியே நிற்கிறீங்க, வாங்க உள்ளே வர வேண்டியதானே, ரொம்ப பழகின மாதிரி வாங்க உள்ளே வர வேண்டியதானே சொல்லி
கூப்பிடுறாரு.
பாருங்க அந்த பேச்சில் கூட அந்த ஒருத்தர் வந்து சும்மா அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சும்மா வசனிப்பெல்லாம் கொடுத்து அவங்க பில்டப்லாம் கிடையாதுங்க. அந்த பேச்சிலூட பாருங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ளே வாருங்க. அந்த வார்த்தை கூட அவங்க கூட கர்த்தரை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு மனுஷன் பெரிய ஆளாக இருந்தால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும், புரியுதுங்களா? ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்தால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். ஒரு மனுஷன் நல்ல குவாலிட்டி குணலட்சணம் இருந்துச்சா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். ஒரு குடும்பம் நல்ல அமைதியான குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான் இருக்கும், இல்லைங்களா? அது போல் பார்த்துட்டு உடனே சொல்கிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாங்க உள்ளே வாங்க, ஏன் வெளியில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே எலேசர் வந்து ஒரே அவர் சந்தோஷம், ஓகே வீட்டில் கூப்பிடுறாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒட்டெல்லாம் கிளம்பி போறாங்க, வீட்டுக்கு
போறாங்க.
பாருங்க இதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரேன்னு வச்சோல, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே பைய லக்கேஜ்லாம் தூக்கிட்டு பையெல்லாம் தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்து நின்றுக்கிறாங்க, ஆமாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உடனே நம்ம வந்து பையில வெயிட் பண்ணி நிற்கிறப்ப, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா இருக்காங்க கேட்டேன் தான் அப்படி இருக்கு அவங்களுக்கு. ஆ அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் போனோம், இவங்க வெயிட்டு தாங்கிட்டு அவர் நின்றுக்கணும் இல்லைங்களா? என்ன பண்ணு, உடனே கொடுக்கணும் பேக் கொடுங்கன்னு சொல்லி பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு தண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? வாங்க முதல் தண்ணி கொடுக்குன்னு சொல்லி சொம்புல தண்ணி கொடுக்கணும். நம்ம டீ காஃபி கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொம்புல தண்ணி கொடுக்கணும். அது வந்து நல்ல ஒரு கேரக்டருங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போயிட்டு நாம் வீட்டில் போய் உக்காந்துக்கிறோம், வணக்கம் சொல்லிட்டு உட்காந்து உக்காந்துட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படி சொல்ல நம்ம கண்டுக்கவே இல்லை, போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்து நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாம் போகிறப்ப இப்படி பார்க்குறோம், இப்படி வந்துடும் அப்படி உக்காந்துக்கிறோம், அப்படி நாமளே கொண்டாங்க வச்சு சார் இல்லைங்களேன்னு அப்படின்ட்டு திரும்ப போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு நமக்கு கொண்டா கொண்டா பாட்டு சரி நான் அப்புறம் ஓட்டுங்களான்னு எந்திரிச்சிடும் இல்லைங்களா? அதே வந்து முன்ன பின்ன தெரியாதவங்களாக கூட வந்து இந்தாங்க தண்ணி சாப்பிடுன்னு கொடுத்தானா, அந்த தண்ணி முக்கியம் இல்லைங்க, அந்த அன்பு முக்கியம். அவங்க வாங்கும்போது எப்படி நினைப்பாங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்கட்டது, அவங்கள பார்த்து சிரிச்சு மூஞ்சில் தானாக சிரிப்பு வருங்க, ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறாலே இல்லை, ஒரு நாய் நினச்சிட்டு வச்சுப்பாங்க இல்லைங்களா? சார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது, வேதம் நம்ம சொல்லிக் கொடுக்குது. இப்போ சத்தியம் மட்டுமல்ல சில பழக்கங்களும் கூட நல்ல பழக்கம் சொல்லிக் கொடுக்குது. அந்த ஒட்டகத்தெல்லாம் தண்ணியை நீ விட்டுட்டு போங்க, ஒட்டகத்தை நாங்கள் வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஒட்டகத்துக்கு தீவனம் போட்டு கொண்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு வந்து கை கால் கழுவு தண்ணி மூண்டு கொடுக்குறாங்க. அந்த பணி வெட்டி பாருங்க சகோதர சொல்ல, உடனே அவங்க கை கால்லாம் கழுவிட்டு உடனே அடுத்து சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க உங்களுக்கு. ஆ சவாய் வாசியம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடுலாம் போடுறாங்க, ரெடி பண்ண சாப்பிட்டுங்க கை கழிட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார்னா, நான் வந்த காரியம் முடியாத சாப்பிடுவோம் இன்றைக்கெல்லாம் பொன் பார்க்க வரப்போ எப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா? அதாவது இதுலேருந்து எடுத்ததுதாங்க சகோதர சொல்ல, நீங்கள் உங்கள் ரிசல்ட்டு சொல்லாத நான் கை நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் நான் வந்த காரியம் முடியாத சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறார். இல்லையா சார்? ஆ உடனே சார் சரி எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரியத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது அப்படியே ஆரம்பத்திலிருந்து கதை ஸ்டார்ட் பண்ணாரு, நான் ஆபிரகாம் ஊழிக்காரன், கர்த்தரை எஜமான் ரொம்ப ஆசை வச்சிருக்கிறாரு, அவர் சீமானா இருக்கிறார் அப்படின்னு அவர் ஸ்டேட்டஸ் எல்லாம் சொல்றாரு பாரு. பாருங்க ஒரு வயசான ஒரு பச்சை புள்ள பேசுறவர் பேசிட்டு பாருங்க, எவ்வளவு வெகுளியா இருப்பாரு பாருங்க. எங்க எஜமான் என்ன என்ன சொல்லி அமிச்சான்னு சொல்றதா அப்படி ஒப்பிச்சுட்டு இருக்கிறாரு அவங்ககிட்ட. அவங்ககிட்ட இவ்வளவு மேட்டர் சொல்ல அவசியமே இல்லை, அமிச்சாருங்க வந்தங்க பொண்ணு பார்க்கலாம் வந்தாங்க உங்களுக்கு இஷ்டமா தான் அமிச்சு விடுங்க அவ்வளவு முடிச்சு போலாம். அவ்வளவு டீட்டெயிலா அவர் பேசுனதெல்லாம் வரிசையா பேசிட்டு
இருக்கிறாரு.
நீங்களாய் இருப்பாய் என்றார். ஒரு இன்சிடென்ட் வரிசையா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு சொல்லுங்க. அவர் மனசுல நினைச்சது கூட அங்க சொல்றாரு. பாருங்க, அது என்ன, வலது புறத்தாவது இடதுபுறத்தால் நோக்கி போறேன்னு என்னன்னா, வலது புறம் என்றால் என்னன்னா ஏற்றுக்கொள்ளுதல் அர்த்தம், இடதுபுறம் என்றால் ஏற்றுக்கொள்ளாமைன்னு அர்த்தம். நீ ஏத்துக்கிட்டா வலது புறம், வேட்டுக்குள்ள இடதுபுறம் சரிங்களா. அதான் சொல்ல, இப்பொழுது நீங்களும் எஜமானுடைய தயவும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் சொல்லுங்கள், அப்பொழுது நான் வலது புறத்தால் இடதுபுறத்தால் நோக்கி போறேன். நீங்க நாமளும் பேசலாம், நீ சொல்லு, நான் வடக்கு இந்த வடக்கு போக தெற்கு இடதுபுறம் போய் போயிரு, நாம் கூட சொல்றோம் இல்லைங்களா. அது போல அவர் சொல்றாரு, வலதுபுறத்தை இடதுபுறத்தை நோக்கி போயிரு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து லாபான் என்ன சொல்றாரு, அவர் எல்லாம் டீட்டெயிலாக சொன்னோடனே அவங்க நம்பிக்கை வந்துச்சு. இது பதில் சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் தான் வந்தது, கர்த்தரால் தான் அமைச்சிரு, கர்த்தரால் தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல விரும்பலைங்க, இது கர்த்தர் தான் வழி நடத்திட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு நலம் போலம் எதுவும் சொல்ல நான் விரும்பல, சொல்லக்கூடாது. சொன்னே அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு, கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய எஜமானகிய குமாரனுக்கு மனைவியாக்கும்படி. இதோ ரெபேக்கா முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே, எப்படி சொல்றாங்க, கர்த்தர் சொன்னபடி, அந்த இடத்துல சாட்சி போறாங்க, கர்த்தர் பேர் சொல்றாங்க, கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் என்ன சொல்றாங்க, இவருக்கு ஓகே ஆச்சு, இப்பதான் கை கழுவுறாங்க, கை கழுவிட்டு சாப்பிட உட்காராங்க, நல்லா உட்காந்து சாப்பிட ரெடி ஆறாங்க. பாருங்க அங்கேயும் என்ன பண்ணிருக்காருங்க, அங்கேயும் இவங்களுக்கு நன்றி சொல்லல, சார் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் எங்கே நீங்கள் மாற்றி கீத்தி பேச பயந்துட்டே நான் பேசுனேங்க அப்படின்னு அந்த கதையெல்லாம் பேசுனீங்க. உடனே என்ன பண்ணார், உடனே தரை மட்டும் குனிஞ்சு கர்த்தரை பண்ணிட்டு கொண்டு அந்த இடத்துலையும் ஒரு சாட்சி விட்னஸ் பண்ணுறாரு தேவனுக்கு, வெளியரங்கமாக தேவனை மகிமைப்படுத்துறதெல்லாம். சார் ஏ வெக்கம் நாலு பேர் பார்க்குறாங்க எது இல்லைங்க, வெளியேற ஓப்பனாக தேவனை மகிமைப்படுத்துறது, வெளியரங்கமாக செய்கிறவங்களும் தேவன் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறாருங்க. வசனம் இருக்குல்ல சகோதர சொல்ல, அது மாதிரி வெளியரங்கமாக செய்கிறாங்க. உடனே என்ன பண்ண, அந்த ஊழிக்காரன் வந்து மீண்டும் பேகை திறந்து ரெபகள் கொடுத்ததுல அவங்க அம்மாவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதா கொடுக்குறாரு, சில உச்சிதம் வெள்ளி உடைமைகள் பொண்ணுடைமைகள் உச்சிதமான ட்ரெஸ்ஸு இன்னும் தின்பண்ணுங்க இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாரு. அந்த வச்சு கொண்டு வந்ததெல்லாம் அதுக்கு தானே கொண்டு வந்தாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, அதெல்லாம் கொடுத்தா இவர் பெரிய இடம் தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. இப்பதான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, அவனோட இந்த மனிதரும் புசித்து குடித்து ராத் தங்குற நைட் தங்குறாங்க. நைட் தங்கணும் போது அந்த எலேசருக்கு என்ன நினைவுகள் இருந்திருக்குங்க, நைட்லாம் தூக்கம் வந்திருக்குமா, வந்திருக்காதுங்க, அவருக்கு வந்து உலகமே எஜமான் தான் இல்லைங்களா. இன்னொரு எஜமான் என்னன்னு தெரியல, அவருக்கு எப்படி உடம்பு இருக்குன்னு தெரியல, எஜமான் தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷப்படுவார்ல. இன்னைக்குன்னா போன் இது டக்குன்னு அடிச்சு, ஓகே சார், ஓகே எஜமான் முடிஞ்சிச்சு, நாங்களாம் பார்த்துட்டு பொண்ணு நீங்கள் நினச்சது மேலே நல்ல பொண்ணை கட்டிச்சு நான் வந்துடுற அப்படின்னு சொல்லிடலாம். ஃபோன் ஒரே சார் அவர் தைரியமாக இருப்பார். இப்போ இவர் போய் சொல்கிறதுக்கு மாசு கணக்கு ஆகணும் இல்லைங்களா. அதனால் வந்து எஜமான் எப்படி இருக்காரோ என்ன பண்ணுறோ தெரியலையே, இந்த சந்தோஷம் ஷேர் பண்ணக்கூட முடியல எஜமான்கிட்ட இல்லைங்களா. தூக்கம் வந்திருக்காரு, அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக படுத்துட்டு எப்போ விடியோ பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம் அந்த இடத்துலேயே படுத்திருப்பார். காலைல எழுந்துச்சு பாருங்க தான் கேட்டிருக்காரு. ஏய் என்ன சரி கிளம்பு கிளம்பு கிளம்புற எஜமான் அனுப்பிச்சு விடுங்க, பொண்ணு அனுப்பிச்சு விடுங்க இல்லைங்களா, பொண்ணை கூட்டிகிட்டு போகிற எஜமான் சொல்லி கேட்குறாங்க. திடீர்னு ஒரு பொண்ணை வந்து வந்து யாரும் பொண்ணுமே தெரியாத வந்து வான் கூட விட்டுருவாங்களா அவங்க. உடனே இவருக்கு இவர் எஜமான் முக்கியம், அதுக்கு அவங்களுக்கு அவங்க பொண்ணு முக்கியம் இல்லைங்களா. ஏ டைம் வச்சு பொண்ணு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி
கேட்குறாரு.
உடனே அண்ணன் என்ன சொல்ல அண்ணனும் அந்த தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்க வந்தீங்க ஓகே நாங்களும் தரேன்னு சொல்லிட்டோம், பொண்ணு வந்து திடீர்னு வந்து திடீர்னு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போனால் எப்படிங்க, ஒரு பத்து நாள் என் கூட இருக்கட்டும். திருமணம்ன்றது என்னென்னா பெண்ணுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டதுலேருந்து அந்த பெண் வந்து அந்த வீட்டில் இருக்கிற நாட்கள் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது இல்லைங்களா. அந்த பெண் பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணுவா, பெற்றோர்கள் அப்போ தான் உண்மையான அன்பு வெளிக்காட்டுவாங்க. அது திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணை வந்து கடினமான வேலையெல்லாம் வாங்குவாங்க, வீட்டில் பெற்றோர்களே வாங்குவாங்க, திட்டுவாங்க. ஏன்னா அந்த பெண் போகிற இடத்துல செல்லமாக வளர்த்தி அமிச்சிட்டோம்னா அது ஒரு சின்ன வார்த்தை தாங்க முடியாது இல்லைங்களா. அதுக்கு அங்கே போய் அழுவும், அது எங்கள் அம்மா இப்படி வச்சுருந்தாங்க அப்பா இப்படி வச்சுருந்தாங்க ஃபீல் பண்ணும் இல்லைங்களா. அதனால் அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு நிறைய வேலை வாங்குவாங்க, நிறைய திட்டுவாங்க. அந்த பொண்ணு நினைக்கும் எப்படா இந்த சனிங்களை விட்டு போவேன் இல்லைங்களா, அப்படியே நினைக்குங்க இது எப்படா எனக்கு கல்யாணம் ஆகும், இதுங்களை விட்டு எப்போ நான் போவேன், இப்போ பொம்பளையாது ராட்சசி எங்கள் அம்மா அப்படின்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிறேன் நான் சகோதர சில இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி. ஆனால் அந்த அதெல்லாம் எதுக்குன்னா தாம் மக நாளைக்கு அந்த போகிற இடத்துல அந்த மாமியார் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினா தாங்குமா அந்த புள்ள இல்லைங்களா. அதனால் எல்லா வகையிலும் போயிட்டுருப்பாங்க அந்த குழந்தை அந்த பொண்ணை பழக்க வைப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுனா ரெடி ஆகிட்டு அப்படி அது அதுக்கப்புறம் திருமணம் ஆகும்போது உலகமே எழுந்திரிச்சு அல்ல அந்த சொந்தக்காரலாம் இருந்துச்சு ஆசை சந்தோஷத்தில் பூ போடுவாங்க. ஆனால் பெட்ரோல் கண்ணில் இப்படி தண்ணி வரும், இன்னொடைய பொண்ணு என்ன விட்டு பிரிய போகுது அந்த அந்த கவலை வந்துடும் இல்லைங்களா. ஏன்னா பெண்கள் இருக்கிற காலம் கம்மி தான், பெற்றோரோட இருக்கிற காலம் கம்மி இல்லைங்களா. அப்போ அண்ணனுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருப்பான் தங்கச்சியோட, திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அண்ணன் எப்படி மாறிடுவான், அண்ணனுக்கு ஃபீலிங்ஸ் ஆயிடும் நம்ம தங்கச்சி நம்மட்டு போக போகுது நம்ம அக்கா நம்மளோட போக போகுது அந்த ஃபீலிங்ஸ் வந்துடும் இல்லைங்களா. இதனால் உடனே சொன்ன விதத்தில் அண்ணங்காரன் போயிட்டு அண்ணன் அவங்க அம்மா போய் கேட்குறாரு, பத்து நாள் திடீர்னு வந்தீங்க ஒரு பத்து நாள் இருந்துட்டு போட்டுங்கன்னு கேட்குறாங்க. உடனே எழுதி சார் பத்து நாளா, பத்து நாள் நீங்கள் உட்காந்துக்கிட்டு போனானே இல்லைங்களா, அப்படியே நினச்சிருப்பார் இல்லைங்களா, பத்து நாள் இருக்கட்டுமே இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி வந்தால் ஒரு மனநிலை ரெடி பண்ணிக்கலாம், ஒன்று பொண்ணு போக போகுதுன்னு மனநிலை தைரியப்படுத்திக்கலாம். திடுத்து பொண்ணு பொண்ணு அமுச்சுட்டா எப்படி போகிறது இல்லைங்களா, முன்னு பொண்ணு தெரியாத ஒருத்தட்டு போகணும் இல்லைங்களா. அதனால் கேட்ட வேகத்தில் என்ன பண்ணுறேன்னா பத்து நாள் எங்கூட இருக்குன்னு இவங்க பதில் சொல்கிறாங்க. இவருக்கு இதில் சீரியஸாக இருக்கிறாரு, ஏன் கத்தர் பிரயாணத்தை வாங்கிச்சு நீங்கள் ஏங்க குடும்ப தடை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அமுச்சுடுன்னு அமுச்சுட்டு போங்களேன் இவர் இதில் இவருக்கு எஜமான சந்தோஷப்படுத்து இவர் இவர் இவர ரூட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறார். எஜமான சந்தோஷம் கத்தரை சொல்லிட்டாரு என்னை அமுச்சுடுன்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தீங்களா எஜமானத்துக்கு போக நான் அமுச்சு வைங்க, இவர் எஜமான 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 இவருக்கு அவ்வளோதான் இல்லைங்களா, எஜமான போய் நான் அமுச்சு வைங்கன்னு
கேட்குறாரு.
உடனே பிளான் பண்ணாங்க, நான் சொன்னதான் நீ இப்படி சொல்லுவேன் நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா எஜமாட்டி உனக்க இல்லையா, உனக்கு அது எஜமாட்டி நீ அவனுக்கு அவன் ஊழிக்க இருந்தா இல்லையா. அப்படி இருக்கும்போது பெண் வந்து ஏமா போறேன்னா அது அது சொல்லிடுச்சா இல்லை நான் இருந்துட்டு வர பத்து நாள் சொன்னேன் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே இவங்க பிளான் பண்ணுறாங்க, ஓகே அப்போ நாங்கள் பெண்ணை கூப்பிடலாம் ரெபக்கா என்ன சொல்றோம் அது மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உடனே இல்லை சார் பார்க்குறாரு, சரி வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு, ரெபக்கா கூப்பிட்றேன் வாமா வா அப்படின்னு கூப்பிட்டு இது பேசுகிறாங்க. ரெபேக்காளுக்கு ஏமா இந்த மனிதரோட நீ போறியா அவர் கூப்பிட்றாரு போறியான்னு
கேட்குறாங்க.
சொன்ன விதத்தில் போறேன்ட்டு சார், அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லைங்களா. அவங்க அம்மாவும் அண்ணனும் அப்படின்ட்டு இதுக்கானவங்களாம் போறான்னு இல்லைங்களா, நாம் இப்படி பதறிட்டு வரோம் இதெல்லாம் விட்ட விதத்தில் கிளம்புறது சொன்ன விதத்தில் கிளம்புறேன்னு சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆ ஒரே ஃபீல் பா அப்படி நினைக்கிறாங்க. சரி இப்போ ஓப்பனாக சொல்லிடுச்சு பொண்ணு ஆ போறேன் அப்படின்ட்டுச்சு. ஒன்று எல்லையே சார் பார்த்தீங்களா பத்திரான் இருப்பார் இல்லைங்களா சகோதர சொல்ல அதுக்குள்ள ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்போ வந்து கூட்டிகிட்டு போங்க. சரி அப்போ அமுச்சுட்டு தான் அவனு சேப்போ அவடு அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டு தான் அவனு இல்லைங்களா. அந்த மாதிரி அனுப்புகிறாங்க, உடனே ஒட்டகத்துலலாம் அந்த பெண்ணுக்கு தேவையான கொடுத்து அந்த பத்து ஒட்டகத்தில் அந்த பெண்ணு பெண்ணுடைய தோழிகள். இப்போ திருமணமாகி போகும்போது பெண் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் எல்லாம் புதுசு, அந்த பெண்ணுக்கு எதனா வேணும்னா கூட கேட்கறது கூச்சை போடும். அந்த வீட்டுக்கு வந்து பெண்ணு தான் விஐபி பங்க இல்லைங்களா, அது வந்து கேட்கறது கூச்சை போடும். அதனால தோழிகளை கூட்டிட்டு போவாங்க, பொண்ணு தோழிகள் பொண் பிள்ளைங்க கூட்டிட்டு போவாங்க, அவங்க தான் கேட்டுக்கிட்டு வாங்கி தருவாங்க பொண்ணுக்கு இல்லைங்களா. அது மாதிரி பத்து ஒட்டத்தில் தோழிகள் வராங்க கூட, கூட்டிட்டு ஒட்டத்தில் ஏறிட்டு அந்த பெண்ணை வாழ்த்துறாங்க, நீ கோடா கூடியா பெருகுன்னு சொல்லி வாழ்த்தி அமுச்சு வைக்கிறாங்க. வாசிங்க, கண்டிப்பா வாசிங்க. கோடா கோடிய பெருவாயாக அப்படின்னா இன்னைக்கெல்லாம் சொல்றாங்க பதினாறு பத்து பெருவாழ்வாள்கள் சொல்லலாம். அது மாதிரி கோடா கூடிய பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி ஆசை வச்சு அனுப்புறாங்க. உடனே ரெபேக்காலும் அவருடைய வேலைக்காரர்கள்னா பெண் தோழிகள் இல்லைங்களா, அவங்களும் எழும்பி எழுந்து ஒட்டகம் மேல் அந்த ஏறி அந்த மனிதரோட போனார்கள். எல்லாம் ஒட்டத்தை எட்டு எலேசர் சாதனை இல்லைங்களா கூட்டிட்டு கிளம்பு, ஒட்டகம் அப்படியே கிளம்ப ஆடி ஆடி கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போயிட்டு பாலைவனத்தில் போக வேண்டியது இல்லைங்களா, அப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், கேமரா எப்படி திருப்பலாம், ஹீரோ என்ன பண்ணான்னு பார்க்கலாம். இங்கே ஈசாக்கு என்ன போனாலும் இன்னும் காணுமே, என் அப்பா இவர் அமுச்சு விட்டுக்கிறாரு என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே சாயங்காலம் அப்படியே வந்து நின்று பார்த்துக்கிறாரு, என்ன ஆளை காணும், அப்படியே தியானம் பண்ண வர்றாரு வெளியே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு என்ன ஆளை காணும்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த மணல் மேட்டில் அப்படியே பாலைவனம் தானே, அப்படியே ஒரு ஒட்டகம் தலை தெரிஞ்சிருக்கும். அப்போ நிறைய ஒட்டகம் போகும் இல்லைங்களா, அங்கே அப்படி பார்த்து ஒரு ஒட்டகம் பார்த்துருக்காரு. அவர் ரெண்டாவது ஒட்டகம் தலை மேலே வந்துருக்கும், அப்படியே பள்ளத்துக்கு மேலே ஒவ்வொன்றா மேலே வரும். பத்து ஒட்டகம் ஏறி வந்து பார்த்துருப்பார் ஈசாக்கு, ஓ நம்ம ஒட்டகம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பார் இல்லைங்களா. பார்த்த உடனே அப்படியே ஒட்டகம்லாம் நடந்து வருது, அங்கே ரெபேக்கல் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு, எலேசர் வந்துட்டுருக்காரு. ஈசாக்கு இங்கேருந்து ரெபேக்கலை பார்த்துறாரு, பார்த்தோன்னா அந்தம்மா அங்கேருந்து ஈசாக்கு பார்த்துருச்சு. அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்லுதுன்னா, உடனே அந்த எலேசரை கூப்பிட்டு ஏங்க அங்கே நிற்கிறார் யாருன்னு கேட்டுச்சு. உடனே அவர் பாட்டு அவரே பாருங்க, அதான் நீ கட்டிக்கு போகிறவர் அப்படின்னு சொன்னே உடனே அந்த அம்மா வாசிங்க அப்படி கண்டிட்டு. ரெபேக்கால் கேக்குறாங்க, இவங்க யாரு எடுத்து வர்றது யாரு அப்படின்னு சொல்லி ரெபேக்கால் கேக்குறாங்க. உடனே ஊழிக்கார் சொல்ல அவருதான் எஜமான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே அந்த பொண்ணு சொன்ன விதத்தில் டக்குன்னு ஒட்டதும் குதிச்சு குதிச்சு உடனே தலையை மூடி வைக்கும், முக்காடு போட்டு தலையை மூடிச்சு இல்லை. ஏன்னா கணவர் முன்னாடி மேலே உட்காரக்கூடாது, ஒரு அது அந்த காலத்துக்கு இருந்துச்சு இல்லைங்களா, இந்த காலத்துக்கு இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துடுச்சு இல்லைங்களா சகோதர சோரில். அது மாதிரி இருக்குது இன்றைக்கி கூட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியில் வந்து அக்கா வீட்டுக்காரர் சமமாக உட்கார மாட்டாங்க, அவர் சேரில் உட்காந்து கீழே தான் உட்காருவாங்க அவங்க, அது கிராமத்தில் அந்த பழக்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உடனே கீழே இறங்கிச்சு, இறங்கிட்டு வெக்கத்தில் தலையை மூடிச்சு முக்காடு போட்டுச்சு இல்லைங்களா. இவர் தான் நம்ம கட்டிக்கு போகிறோன்னு சொன்னோடனே முக்காடு போட்டுச்சு. உடனே எல்லாம் இது ஈசாக்கு பார்க்குறாரு, பார்த்து ஒரே அவர் சந்தோஷம், உடனே கூட்டிகிட்டு போகிறார் ரெபேக்கால. திரும்பி இவர் ஆரம்பிச்சிட்டார், அப்பா எனக்கு சத்தியம் பண்ண சொன்னாரா அப்படின்னு ஆரம்பித்து இவர் ஒன்னுடா பேசிதான் ஆகணும், அதான் படிக்க வேணாம் திரும்ப இல்லைங்களா, அது கண்டினியூ ஆரம்பித்தார். திரும்ப அவர் போனதுலேருந்து இன்னும் சேர்த்து கதை வரும்பேன் இல்லைங்களா, அங்கத்த கதையும் சேர்த்ததில் வரும்பேன் இல்லைங்களா. ஸ்டார்ட் பண்ணிட்டார் இவர். அதுக்கப்புறம் உடனே ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா தன் தாயோடைய சாராளுடைய கூடாரத்தை கூட்டிகிட்டு போய் அவளை மனைவியாக்கி கொண்டாள் அப்படின்னு சொன்னார். மனைவியாக்கி கொண்டு பாருங்கள், அம்மா இல்லாத பையன் இல்லைங்களா, தாய் ஸ்தானத்தில் வந்து மனைவி வந்துட்டாங்க. இப்போ மனைவி வந்தோடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, அம்மா மாதிரி என்னை பறிவிட கூட வந்து என்னை கவனிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மனைவி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, மனசுக்கு சந்தோஷமாயிருக்கு. இதுதான் ஆபிரகாம் ஏங்கினார், என் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைக்கும்னு சொல்லி. அந்த அம்மாவுடைய ஸ்தானத்தில் அந்த பெண் வந்தோடனே அந்த தாயோட கூடாரத்தில் கூட்டிகிட்டு போய் திருமணம் செஞ்சிடறாரு. அவளோட திருமணம் மனைவியாக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆ சரி, இதுதான் இந்த சம்பவங்க, ஈசாக்கின் திருமணம். ஓகேங்களா, சப்ஜெக்ட் இன்றைக்கி வந்து ஈசாக்கு திருமணம். அடுத்த வாரம் நம்ம ஜபம் சப்ஜெக்ட் பார்க்கணும். ஓகேவா, சப்ஜெக்ட் ஈஸியாக புரிஞ்சுதா உங்களுக்கு? நோக்கம் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்களா, நிழல் தெரிஞ்சாவே நிஜம் வேணும் மனசு கேட்குறது இல்லைங்களா? இதுதான் நிழல் நிஜம் இல்லைங்களா? இப்போ நிழல் தான் பார்த்துருக்கோம் நம்ம. அவங்களோட வாழ்க்கையவே திருஷ்டாந்தெல்லாம் வச்சுருக்காரு தேவன், அது செயல் வடிவில் வச்சுருக்கிறார். இப்போ அதுக்கு நிஜம் பார்க்கலாம், நிஜம் என்னன்னு பார்க்கலாம். அன்பந்த சகோதர சொல்ல, இப்போ நிஜம், ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாம் யாருக்கு நிழல்னு அன்பந்த சகோதர சொல்ல, யாருக்குங்க? இதில் வர சம்பவத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒருத்தர் நிழலாக இருப்பாங்க. ஆபிரகாம் யாருக்கு நிழல், ஈசாக்கு யாருக்கு நிழல், ரெபேக்கால் யாருக்கு நிழல், அதுக்கிற ஒட்டகங்கள் எதுக்கு நிழல் இல்லைங்களா, அதில் வர எலியேசர் யாருக்கு நிழல் இல்லைங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிஜத்தில் வேறு இருக்கும். நீ ஒவ்வொரு நிழலுக்கும் நிஜம் இருக்கும் இல்லைங்களா, அதுமாதிரி நிஜம் யாருன்னு செக் பண்ணலாம். ஆபிரகாம் யாருக்கு நிழல், பிதாவாகிய தேவனுக்கு நிழல். அவருடைய மகன் ஈசாக்கு யாருக்கு நிழல், இயேசு கிறிஸ்துக்கு நிழல். இப்போ பிதா என்ன பண்ணுறாரு, தன் மகன் இயேசுக்கு பெண் தேடுறார். என் மகனுக்கு வந்து நான் இருக்கிற இந்த இடத்துல பெண் எடுக்காத அப்படிங்கிறாரு. அப்படின்னா பரலோகத்தில் பெண் தேடல. இயேசுடைய மனவாட்டி எங்கே இருக்கிறாங்க? இயேசு தன் சொந்த மனதிலே வந்தார், சொந்த மனவில் ஏற்றுக்கொள்ளவில்லை, தன் சொந்தத்துக்கு அனுப்புகிறார் பெண் பார்க்க சொல்லி. சகோதர சகோதர அந்த இந்த சம்பவம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு என்னும் ஒரு புருஷனுக்கு நிச்சயம் நடக்குது, நம்மளோட நடக்குது, அந்த மனவாட்டி ரெபேக்காலோட நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். 2 Corinthians 11:2 நான் உங்களை கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தப்படுறாரு. பார்த்தீங்களா, நம்மளை வந்து கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா தேர்ந்தெடுக்க போறோம், செலக்ட் ஆகும் இல்லைங்களா. கற்புள்ள கண்ணியாக கிறிஸ்தியன் ஒரே புருஷன் ஒப்பு கொடுத்து நியமிக்கப்பட்ட முடியும் அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 19:7. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்து அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினா இல்லைங்களா. அப்ப மணவாளன் இயேசு வந்து நிச்சயம் அந்த பெண்ணை வந்து பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண் என்னன்னா ஆயத்தமாகும். ஆட்டுக்குட்டிய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படினா. இப்ப திருமணத்துக்கு ஒரு பெண் வருது, பிஞ்சு தலையோட போட்டு நின்று கட்டிக்குவாங்களா, அப்படியெல்லாம் தலையில கலைச்சிட்டு இப்படி கண்ணாம்னா ட்ரெஸ் போட்டு வந்து நின்று கட்டிக்குவாங்க, அழகா இருக்குன்னு கட்டிக்குவாங்களா? கட்ட மாட்டாங்க, அந்த பொண்ணே மாத்திடுறாங்க மேக்கப் போட்டு இல்லைங்களா. சகோதரத்தில் அது போல அந்த அலங்காரம் பண்ணணும், தேவனுக்கு பிடிச்ச அலங்காரம் என்னங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுக்கும் இல்லைங்களா. அப்போ மனவாட்டியை நாம் எப்படி இருக்குன்னா, சத்தியம் தெரிஞ்சு சத்தியத்தின்படி நம்ம அலங்கரிக்கணும் இல்லைங்களா. நம்ம சுயமாக நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவுபடக்கூடாது. தேவன் விரும்புகிற வண்ணமாக நம்முடைய செய்கைகள் நோக்கங்கள் எல்லாம் மாறணும் இல்லைங்களா. அது போல நம்ம ஒரு அலங்காரத்துக்குள்ள வரணும், அலங்க தன்னை ஆயத்து பண்ணி கொண்டிருந்தார். அதான் பார்க்கும்போது இதில் வர அந்த மனவாட்டி இயேசுக்கு வந்து எப்படி ஆபிரகாம் வந்து ஈசாக்கு வந்து திருமணம் செய்ய நினைச்சது போல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுக்கு மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தூரத்துக்கு அமைச்சார், இந்த பக்கம் அமைச்சார், சொந்தமானத்துக்கு அமைச்சார், பூமிக்கு வந்தாங்க அவர் இருக்கிற இடத்துல பெண் பார்க்க. தூதரில் அனவு கட்டி வச்சிருக்கலாம் இல்லைங்களா, தூதரில் செலக்ட் பண்ணல, இங்கே அனுப்புறார், தூரத்தில் போய் சொந்தத்தில் போய் பெண் எடுத்து சொல்றார் இல்லைங்களா. அவர் சொந்த மனதிலே வந்தார், சொந்த மனவில் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வசனம் இருக்கு இல்லைங்களா. அது போல இந்த இடத்துக்கு வர்றார், பெண் பார்க்க நம்மத்தில் வராரு சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு நிழலாக இருக்கிறாரு, அவருடைய குமாரன் ஈசாக்கு அவருடைய ஒரே பேரன் குமாரன் இயேசுக்கு நிழலாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். யோவான் 13:16. சகோதர சோல்ல தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு, தேவன் ஈசாக்கு ஆபிரகாம் ஒரே பேரான குமார் இல்லைங்களா. அந்த இயேசு ஈசாக்கு யார் நிழல்னா, இயேசுக்கு நிழல் அப்படி சொல்லி பார்க்குறோம். சரி, இன்னும் வசனம் வாச்சின்னா, யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற அப்படின்னா மகன் செல்ல பையன் இல்லைங்களா, அவன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். அது அப்படி இருக்கும்போது சௌர சார் ஈசாக்கு இயேசுக்கு நிழலா இருக்கார். சரி, எலியா சார் பெண் பார்க்க போன எலியா சார் யாருக்கு நிழலா இருக்கணும்? ஊழிக்கார். இந்த இடத்துல நிழல் நிழல் யார் வருவாப்ப, நிஜம் யார் வருவாப்ப அந்த இடத்துல? ஊழியக்கார். ஓகே, இந்த இடத்துல இந்த ஊழியத்தை யாருக்கு யார் செஞ்சா? எல்லாருமே ஆண் தேவன் ஊழிய செய்றவங்க தான். இந்த ஊழிய யார்கிட்ட ஒப்படைக்கப்படுது அப்படின்னா, இல்லை இல்லை அது நீங்கள் கெஸ் பண்ணுறதுல கரெக்ட் ஓரளவுக்கு வருது. இருந்தாலும் சரியாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, ஆபிரகாம் வயது சென்ற ஒரு மூத்த வேலைக்காரன் யூஸ் பண்ணார், கூட இருந்த வேலைக்காரன் இல்லைங்களா. அது போல பிதாவாகிய தேவன் தன்னுடைய வேலைகள் எல்லாம் எதனை வச்சு செஞ்சார், எல்லா வேலையும் எதன் மூலமாக செஞ்சார், பரிசுத்தாவி இல்லைங்களா. இந்த இடத்துல எலியாசர் யாருக்குனாலும் பரிசுத்தாவி கிடையாது. ஆவியானோன்னு வரக்கூடாது, ஆவியான வேலைக்காரனா அப்படி வரக்கூடாது, ஆவியானோன்னு வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா, பரிசுத்தாவி தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி பரிசுத்தாவை பயன்படுத்தி தான் சகலமும் உண்டாக்குனார் இல்லைங்களா சகோதர சொல்லு. அப்போ இந்த இடத்துல வர எலியாசர் யாருக்கு நிழல்னா பரிசுத்தாவிக்கு நிழல், அன்பான சகோதர சொல்லு. அப்போ இதில் வர ஊழிக்கார் எலியாசர் வந்து பரிசுத்தாவுக்கு நிழலாக இருக்கார். யோவான் 16:13. யோவான் 16:13. பாருங்க, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, அப்படி ஆவின்னு சொல்லி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். அவர் தான் எல்லா வேலையும் செய்கிறார். மனவாட்டி தேர்ந்தெடுக்கிறது வேற யார் செய்யறா, பரிசுத்தால் தான் செலக்ட் ஆறாங்க. சகோதர சொல்ல, நம்மளை தேவன் தேர்ந்தெடுக்கிறார்னா தேவன் நேரம் தேர்ந்தெடுக்கிறாரா, தன்னோட ஆவியை கொண்டு தான் நம்மளை செலக்ட் பண்றார் இல்லைங்களா. அது ஆவி தான் இப்போ எலியாசர் கடையாளம் இல்லைங்களா. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் எப்படி எலியாசர் வந்து சுயமா பேசினாரா, ஆபிரகாம் சொன்னதுதான் சொன்னார், தன் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி. பரிசுத்தாவோட நோக்கம் என்னன்னா தேவன் மகிமைப்படுத்த அவருடைய வேலை. பரிசுத்தா வந்து தேவனை பத்தி தான் மகிமைப்படுத்தி நமக்கு அந்த எண்ணங்கள் உண்டாக்குது இல்லைங்களா. சுயமாய் பேசவில்லை, தன் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். அப்போ பார்க்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த சம்பவத்தில் வர எலியாசர் நிழல் அது நிஜம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தம் பண்ணி இதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் உன்னதத்தில் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசல நகரத்திலே இருங்கள், வெயிட் பண்ணுங்க, அந்த செலக்ட் ஆற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க அப்படின்னு சொல்றத பாக்குறேன் அன்பான சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது எலியாசர் யாருக்கு நிழல்னா பரிசுத்தாவிக்கு நிழலா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேவன் வந்து பரலோகத்துல வந்து இயேசுக்கு மனவாட்டி தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஆனா அது விரும்பல, அங்க வேண்டான்ட்டார். தன் சொந்தமானதில் போய் அனுப்ப சொல்லி மனவாட்டி வந்து நம்ம மத்தியில் தேர்வு செய்ய விரும்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மனவாட்டி செலெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, தேவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னா பரிசுத்தாவை கொண்டு தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க, தேர்வு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு, ஆதியாகமம் 24:4. என் தேசத்துக்கும் என் இனத்தாடத்திற்கும் இல்லைங்களா சகோதர சொல்ல, தேவசாலா உண்டாக்கப்பட்ட மனுஷன் அந்த மத்தியில போய் பெண் தேட சொல்லி அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, இப்ப எலியாசர் என்ன பண்றாருன்னா 10 ஒட்டகங்களை கூட்டிட்டு போறாரு. பைபிள்ல அடையாள பாஷையில ஒட்டகம் கழுதை குதிரை இதெல்லாம் வந்து உபதேசத்துக்கு அடையாளம், உபதேசம் அர்த்தம் சத்தியம், உபதேசம் சத்தியம் அர்த்தம். சகோதர சொல்ல 10 ஒட்டகன்றது 10 சத்தியம். இயேசுவுக்கு மனைவி ஆகணும்னு யாருனாச்சும் நினைச்சாங்கன்னா இந்த 10 சத்தியத்தில் வரணவங்க, இந்த 10 ஒட்டகம் போய் கூட்டிட்டு வரணவங்களை 10 சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். காணாமல் போன வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசு 1 வெள்ளிக்காசு தொலைச்சிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க, கஷ்டப்பட்டு தேடுறாங்க. அப்படின்னு என்னன்னா பத்து வெள்ளிக்காசு நிச்சயம் பண்ணும்போது கொடுப்பாங்க. திருமணத்து வரும்போது பத்து வெள்ளிக்காசு அந்த பெண் காட்டணும், இல்லைன்னா கல்யாணம் நின்று பேர். அந்த வெள்ளி எதுக்குன்னா சத்தியத்து கடையில் அதுவும். அப்போ பத்து சத்தியத்தில் வந்து மனவாட்டி வந்து தேறி இருக்கணும் சகோதர சொல்ல. அப்போ ரெபேக்காலாக நாம் ரெபேக்கால் யாருக்கு நிழலுங்க? சபை இல்லைங்களா? நமக்கு நிழல். நாம் வந்து பத்து சத்தியத்தில் தேர்ந்திருக்கணும். மனவாளனுக்கு அப்போ தான் மனவாட்டியோட ஆக முடியல, ஆக முடியாது. ஒரு சத்தி மிஸ் ஆனால் கூட நம்ம ஆக முடியாது. அதனால அது பத்து ஓட்டங்கள் எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து உபதேசங்களுக்கு பத்து சத்தியங்களுக்கு அது அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ எலேசர் வந்து தன் எஜமானுக்கு பெண் எங்கே தேர்ந்தெடுக்கிறது, செலக்ட் பண்ண இடம் துறவாண்டை கிணறு இல்லைங்களா? கிணத்துட்டு வந்து உட்காந்துட்டார் எலேசர். அது ஏன் கிணத்துட்டு வந்து செலக்ட் பண்ணி உட்காந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணறு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊறுகிற துறவு இல்லைங்களா, தண்ணீர் ஊறுகிற இடம் சகோதர சொல். இது எது கடையலன்னா தண்ணீர் எது கடையலாம் சத்தியம் இல்லைங்களா, சத்தியம் ஊறுகிற துறவு எதுங்க? கையில் இருக்கிற பைபிள் தான் இல்லைங்களா? இதுதான் அந்த துறவு. சத்தியம் இங்கே தான் ஊற்று எடுக்க ஊறுது இல்லை, இங்கே தான் நம்ம மொண்டு குடிக்கிறோம். நம்ம எடுக்கிறக்க மொண்டு மொண்டு குடி குடிக்க இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? இந்த சத்தியம் ஊறுகிற துறவு இதுதாங்க. பரிசுத்தம் எங்கே வெயிட் பண்ணிருக்குது? இங்கே தான் வெயிட் பண்ணிருக்குது, இங்கே தான் பரிசுத்தாவி இருக்குது. சத்தியத்தில் வழிநடத்துக்காக வந்தது பரிசுத்தாவி, அந்த நோக்கமே அதுதான். இங்கே தான் செலக்ட் பண்ண காத்திருக்குது. யாரெல்லாம் இங்கே தண்ணீர் மூலம் வராங்களோ புதுங்களா, யாரெல்லாம் சத்தியம் மூலம் வராங்களோ அவங்கள தான் செலெக்ஷன் நடக்கும், அவங்களுக்குள்ள தான் செலக்டாக போகிறாங்க ஒருத்தர். புரியுதுங்களா? இந்த பைபிள் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க, கிறிஸ்டின் எல்லாரும் வச்சுருக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாரும் கணத்துக்கு வராங்க. அதில் ரூபவதியான பெண் இல்லைங்களா, தேவனுடைய பார்வை அழகு இல்லைங்களா, அவர் எதிர்பார்த்த அழகு இருக்கணும் அந்த பெண்ணுக்கு. அந்த துருவில் உட்காந்துட்டு இளையசர் பார்த்துக்கிறார். எத்தனையோ பெண்கள் திருமணம் தண்ணி மூலம் வராங்க, அதில் வந்து ரெபேக்கல் வந்து மகா சௌந்தரியமும் ரூபோதியமாக இருந்தாலும் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படின்னு என்னென்னா அந்த எலேசர் அவரு செலக்ட் பண்ணக்கூடிய தகுதி இருக்குது அந்த பெண்ணு. அதுல எத்தனையோ பேர் வேதம் வச்சிருப்பாங்க, படிப்பாங்க, மொண்டு குடிப்பாங்க இல்லைங்களா, ஆனா இந்த பெண் வந்து அதுல அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சகோதர சொல்ல. அது சத்தியம் மொண்டுட்டு வர பெண்கள்லே செலக்ட் ஆறாங்க, அதுல இருந்து எடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி கேட்கும் போது ஒரு வசன வாசி, யோவான் 4:10 வாசி. சமாரிய பெண்ணிட்ட கேக்குற இல்லைங்களா, தண்ணி கேக்குறது என்ன, தண்ணிக்கு என்ன சொல்றாரு இயேசு? தண்ணீர் எது கிடையாது? சத்தியத்து கிடையாது இல்லைங்களா. சத்தியம் இருக்கிற ஊருகிற இடத்துலதான் பரிசுத்தாய் காத்துட்டு இருக்குது அவர் மனவாட்டி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இல்லைங்களா. சகோதர சொல்ல, கிணறு ஆதியாகமம் 24:11 வாசிங்க. சரி, அந்த கிணறு தான் தண்ணீர் ஊறுகிற இடம் தான் அந்த வேதம், நம் கையில் இருக்கிற வேதம் சொல்லி பார்க்குறோம். அப்போ ரெபேக்கா நாம இல்லைங்களா, மனவாட்டி, அவருடைய இயேசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனவாட்டி ரெபேக்கால் நம்ம சபையை குறிக்குது. அன்பாந்த சகோதர சொல்லி மனவாட்டியாக சபையை குறிக்கிறது சொல்லி பார்க்குறோம். அவள் அழகுள்ள கன்னியாக இருந்தாள் என்பது மனவாட்டின் குணநலன்கள் அடையாளமாக இருக்குது. அழகு எதுன்னா குணலட்சணங்கள், கிறிஸ்துவின் சாயல் குணலட்சணம் இல்லைங்களா. அவள் அழகுள்ள கன்னியாக இருந்தால் மனவாட்டி குணலட்சணம் குறிக்குது. அது மட்டும் இல்லை, தேவனுடைய பரிசுத்தமான சத்தியத்தை வைத்திருக்கும் விசுவாசத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது அந்த ரெபேக்கா என்ன பண்ணான்னா, சீக்கிரமாக தன் குடத்தை தண்ணியை தொட்டியில் வந்து ஊற்றிட்டு துருமடியில் இறங்கி மொண்டுட்டு வராங்க. சகோதரசோல, ஒரு பெண் வந்து கஜாடி தூட்டு போயிட்டு தண்ணி உள்ள கிணத்துல போய் மொண்டுட்டு வந்து மேலே ஊற்றிட்டு ஒட்டகம் குடிச்சதுக்கு திரும்ப கீழே போய் தண்ணி மொண்டு வந்து மேலே ஊற்றி ஊற்றி இறங்கி இறங்கி ஏறினா அது சாதாரண விஷயங்களா? இடுப்பு என்ன அவங்க இல்லை, தோல் தான் என்ன அவங்க இல்லைங்களா, ஒரு கர்ப்பவேதனைக்கு சமம் இல்லைங்களா சகோதர சொல்ல. அதான் கிறிஸ்து உங்களில் உருவாகும் போலவும் நான் கர்ப்பவேதனைப்படுவேன் இல்லைங்களா. நமக்குள்ள கிறிஸ்து உருவாகிறதே அவ்வளோ சிரமம், ஈஸி இல்லைங்க. எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் நமக்குள்ள கருத்தரிக்கணும், நமக்குள்ள உருவாகணும். கிறிஸ்து உருவாகிற விஷயம் என்னன்னா ஒரு கடினமான வேலை செய்யணுங்க, இடுக்கமான வழி நெருக்கமான பாதையில் பிரவேசிக்கணும். அப்போதான் வந்து நமக்குள்ள அந்த அனல், அந்த பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்தில் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல, அதான் பார்த்தீங்கன்னா அந்த பெண் செய்கிற வேலைக்கு அது அடையாளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அந்த பெண் வந்து உள்ள மொண்டு மொண்டு தண்ணி மொண்டு மொண்டு மேலே கொண்டு வந்து ஊற்றிருக்குது இல்லைங்களா. ஊற்றிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வந்து எலேசர் என்ன பண்ணியிருக்காருன்னா பொற்காதனியும் கைக்கு கடகமும் போட்டார். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பாந்த சகோதர சொல்ல இது வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. எலேசர் வந்து ரெபேக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு தண்ணீர் குடிக்க கூடுன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா எனக்கும் தண்ணி கொடுக்கணும் அந்த ஒட்டக்கும் தண்ணி கொடுக்கணும் அந்த பெண்ணு சொல்லி நினைக்கிறார். தேவன் நினைக்கிற மாதிரி பரிசுத்தம் இருந்து தேவன் நினைக்கிறது தாங்க. அப்போ தேவன் நினைக்கிற மாதிரி எலேசர் நினைக்கிறது எஜமான் நினைக்கிறது தான் எலேசர் நினைக்கிறார். அவர் விருப்பத்தை இவர் சொந்தமாக இவரே அவர் விருப்பத்தை வெளிக்காட்டுறார் இல்லைங்களா. அப்படி நினைக்கிறது தேவன் விரும்புகிற மாதிரி தேவன் நினச்சி எதிர்பார்க்குறார். நம்மள்கிட்ட வார்த்தை பேசுகிறாரு எனக்கு குடிக்க தண்ணி கொடுப்பேன்னு கேட்குறாரு. அவருடைய மனவாட்டி எப்படி இருக்குன்னா தண்ணி அந்த வார்த்தை காதில் கேட்கணும். கேட்டுட்டு ஓ கேட்டு ஓகே தண்ணி தரங்க எத்தனை எவ்வளோ வேணும் தண்ணிங்க உங்களுக்கு ஒட்டது தெரியுமா உங்களுக்கு ஓகே நான் தரேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேச போயிடுச்சுன்னா வீட்டுக்கு கூட தண்ணி கொடுக்காதே போயிடுச்சுன்னா இல்லைங்களா. அப்போ பாருங்கள் விசுவாசம் கிரியில் இருக்குதுங்க. கிரி இல்லாத வெறு வார்த்தை பேசுனா செத்துது. கிரி இல்லாத விசுவாசம் செத்துது இல்லைங்களா. அப்போ நான் தண்ணி தரேன்னு சொன்ன பெண் செயலில் செஞ்சுது இல்லைங்களா. அதுதான் செஞ்ச கைக்கு வளையல் செஞ்ச கேட்ட காதுக்கு கம்மல். ஃபஸ்ட்டு அந்த காது கேட்டுச்சு ஆனால் ஃபஸ்ட்டு காதுக்கு கம்மல் இல்லைங்களா. அந்த செஞ்ச கை வேலை செஞ்ச கைக்கு வளையல் இல்லைங்களா. அதே கோல்டு போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து தெய்வீக சுபாவத்துக்கு அடையாளமாக இருக்குது. இந்த கேட்குற காது பாக்கியம் உள்ளது இல்லைங்களா. இந்த கை பாக்கியம் உள்ளது. இதனால என்னாச்சுன்னா ஒரு மகிமை திவ்ய சுவாபத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துது. இந்த காதும் கையும் செஞ்ச வேலை நம்மளை திவ்ய சுவாபத்துக்கு தங்கமாக மாற்றுது. நம்மளை தங்கத்துக்கு வழி நடத்துது. அதுக்கு அடையாளமாக இருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. அதான் பார்க்கும்போது பொற்காதனி இரண்டு கடகங்களையும் வந்து பரிசாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சகோதர சொல்ல. இது வந்து ரெபேக்கா வந்து அவருடைய மனவாட்டி சபை தேவன் தன் பரிசுத்த ஆவியில் எப்படி செலக்ட் பண்ணார் பாருங்க. ஃபஸ்ட்டு அவங்க வேதத்தின் மேலே பற்றுள்ளலாம் இருக்கணும். தண்ணி மோல்ல வரவங்களா இருக்கணும். தண்ணி மோல்ற வரல வந்து நான் எதிர்பார்க்கறாம இருக்கணும். என் வார்த்தையை கேட்கணும். காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் தலையாடிட்டு போனால் காது உள்ளே போகாது. சத்தியத்து மேலே தாகம் இருக்கணும் உங்களுக்கு. காதுலன்னு கேட்க கடவன். அதை கேட்டது மாத்திரமல்ல அதை செயல்படுத்தலாம் இருக்கணும். சத்தியம் நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை. சத்தியம் கேட்கறது முக்கியம் இல்லை. சத்தியத்தின்படி நம்ம வாழ்றது தயாராக இருக்கணும். அதுதான் முக்கியம். சத்தியம் கேட்டது அது பெண் செஞ்சது. அதுதான் எலேசருக்கு செலக்ட் பண்ணார் இல்லைங்களா. அது போல் அன்பாந்த சகோதரர் சொல்ல அந்த சத்தியத்தை கேட்டு நாம் கூட தயாராகணும்னு சொல்லி பார்க்குறோம். நகைகள் அப்படின்னும் போது ஆதியாம 24 அதிகாரம் 53 வசனம் வாசி வெள்ளிக்கியா சொல்லப்பட்டு பாத்தீங்களா சகோதர சொல்ல வெள்ளி உடைமை பொன்னுடைமை வெள்ளி எது கடையில பாத்தீங்கன்னா அது சத்தியம் தான். சங்கீதம் 12:6 வாசி சங்கீதம் 12:6 அதில் புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்கள் இல்லைங்களா. அப்போ வெள்ளி சத்தியம் தான். அது சத்தியத்தை குறிக்குது. தங்கம் பொன் எது கடையில்னு பார்த்தீங்கன்னா திவ்ய சுவாபம் 2 பேதுரு 1:4 திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளாகும் படி இல்லைங்களா. திவ்ய சுவாபம் தெய்வீக சுவாபம் இல்லைங்களா. அந்த அழியாமைக்கு அடையாளமா இருக்காங்க. தேவன் இருக்கிற சுவாபத்துக்கு வந்து தேவனும் கிறிஸ்து இருக்காங்க. அப்படியே மனவாட்டி சபை நமக்கு அந்த வாய்ப்பு தான் கிடைக்குது இல்லைங்களா. கர்த்தர் ஜபம் கேட்டாங்களே பிதாட்ட கேட்டார் பிதாவே நாம் இருவரும் ஒன்றா இருக்கிறது போல இவளும் நம்மில் இன்னும் ஒன்றா இருக்கபடி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு கேட்டது சகோதரர். அது திவ்ய சுவாபம். அந்த வாய்ப்பு தான் அந்த பொன் கடை தங்கத்துக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்ல வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. வஸ்திரம் எது கடையாளம் பார்த்தீங்கன்னா நீதியின் வஸ்திரம். நீதியின் வஸ்திரம் நம்ம கொடுக்கப்படுது இல்லைங்களா. அந்த நீதியின் வஸ்திரத்துக்கு அது அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பாந்த சகோதரர் சொல்ல. சரி இப்போ என்னாச்சுன்னா அந்த பெண் வந்து எலேசர் வந்து என்ன பண்ணா நான் கூட்டிட்டு போறேன் எஜமானு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. எஜமானுக்கு திருமணம் செய்யணும் பெண் அமுச்சுடுன்னு கேட்குறாரு. பெண்ணுடைய வீட்டில் என்ன சொல்கிறாங்க பெண் 10 எங்களோட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேதத்தில் 7 எது கிடையலன்னா தெய்வீக எண் 7
அப்படின்னா தெய்வீக பரிபூர்ணம் என்னது? தேவன் ஆறு நாள் உலகத்தை உண்டாக்கி ஏழு நாள் ஓய்ந்திருந்தார். ஏழு பினிஷிங் முடியுது இல்லைங்களா? உலகத்தில் ஏழு வந்து என்னன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏழு பத்து தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது இல்லைங்களா, அந்த பத்து முழுமை அடையுது இல்லைங்களா. பத்து எது கிடையாது? உலகத்துக்கு கிடையாது, உலக என்ன கிடையாது. இந்த அம்மா அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்கண்ணா, பெண்ணுடைய வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண் பத்து நாள் எங்களோட இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு என்னத்துன்னா, இந்த உலகம் நம்மளை இயேசுவோடு அனுப்புறதுக்கு விடாது. நம்மளை வந்து பாசம் அன்புன்னு காமிச்சு பிடிக்கிறது போல இந்த உலகம் வந்து அநேக காரியங்களை முன்னாடி வச்சு, இங்கே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நான் அப்படி வாழலாம் அப்படி வாழலாம், நான் வாழ்றது கொஞ்ச நாள் தான், என்ஜாய் பண்ணலாம் சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லிட்டு அநேக மாம்ச இச்சைகள் பாவக்காரியங்கள்லாம் ஆசையை காமிச்சு இழுத்து பிடிக்கும். பத்துன்றது நிரந்தரமாக நீ மேலே போகவே போகாத, மனோட இணைவே நேரம் என் கூட இருந்துன்னு சொல்லி இழுத்து பிடிக்கும் உலகம். சகோதர சொல்ல இப்போ வந்து என்னாச்சுன்னா, சரி அந்த பெண்ணையே கேட்கலாம், வாய்ப்பு இருப்பை கேட்கலாம்னு சொல்லி கேட்கும்போது ரெபேக்காவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மனுஷன் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல நீ போறியாமான்னு கேட்குறாங்க. உலகம் விடமாட்டேங்குது நம்மளை, தேவ பிரி உலகத்து பிரிய நம்மளால் முடியல, தடுமாறோம் இல்லைங்களா. இந்த நேரத்தில் வந்து உண்மையான திருச்சபை மனவாட்டி எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த மனதோட போறியான்னு சொல்லும்போது உண்மையிலே சகோதர சோதர ரெபேக்காவுக்கு ஈசாக்கு முன்னப்பின தெரியாது. அவர் அழகா அழகு இல்லையா, கருப்பா வெள்ளையா சிகப்பா, கெட்டவரா நல்லவரா, கோபக்காரா நல்ல அமைதியானவர், எதுவுமே தெரியாது. அது சொன்ன விதத்தை என்ன பண்ணிடுச்சுன்னா, ஊன்னு சொல்லிடுச்சு. மனவாட்டி இயேசுவை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இயேசு யாருன்னு நமக்கு தெரியாது. இயேசு நம்ம தேசத்தை சேர்ந்தவரும் இல்லை. இயேசு நம்ம சொந்தக்காரன் கிடையாது. இயேசு நம்ம மொழி பேசணும் கிடையாது. இயேசு நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இயேசு கூட போறேன்னு என்ன கேட்டால் என்ன சொல்லுவோம்? எதனா யோசிப்போம்மா, இருங்க கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம அவன் முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஊன்றுவோம். எங்கேருந்து வந்துச்சு அந்த பாசம் உறவு அன்பு இல்லைங்களா? அவர் சொன்ன விதத்தில் போகிறேன்னு சொல்லுது அந்த ரெபேக்கா இல்லைங்களா. உயிரான உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே உன்னை துதிப்பேன். இயேசு உயிராக பார்க்குது சபை இல்லைங்களா. சகோதர சொல்ல இயேசுவோட நீ போறியான்னு சொன்ன உடனே சபை சொன்ன அடுத்த செகண்ட், ஊ நான் போகிறேன். இந்த வீட்டை பார்க்கல, உலகத்தை பார்க்கல, எதுவும் பார்க்கல. பெண்ணுக்கு பிறந்த வீடு அம்மா அப்பா வீடு, புகுந்த வீடு கணவர் இருக்கிற வீடு இல்லைங்களா. பிறந்த வீடு இந்த பூமி, ஆதாமுடைய வீடு. மனவாட்டி சபை நமக்கு புகுந்த வீடு எதுங்க? பரலோகம். நம்ம மனவாளன் எங்க இருக்கா, அதான் பரலோகம் நம்மளுடைய வீடு இல்லைங்களா. இப்ப நம்ம எங்க போகுது முயற்சி எடுக்கணுங்க, அங்க போகுது முயற்சி எடுக்கணுங்க, அதுதான் நல்லதுங்க இல்லைங்களா. அந்த பெண் கேட்ட வேதத்துல ரெபேக்கா அதான் சொல்லிச்சு, கேட்ட வேதத்துல நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சகோதர சொல்ல அது சொன்னதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்றேன்னா, நீ கோடா கூடிய பெருகுவாயின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படின்னு என்ன கோடா கூடிய பெருகுவன்னா, கோடா கோடி ஜனங்களுக்கு இந்த அம்மா தான் தாயா வரப்போறாங்க இல்லைங்களா. உலக ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே நித்திய ஜீவனை கொடுத்து உயிர்த்ததில் நடக்கும்போது நித்திய பிதா யாருன்னா இயேசு. அவர் தான் நித்திய ஜீவனை கொடுத்து எல்லாத்துக்கும் உயிர்த்ததில் கொடுப்பார். அப்போ உலகத்துக்கு இயேசு அப்பா மாதிரி இருப்பாங்க. அப்போ இயேசுடைய மனைவி உலகத்துக்கு எப்படி இருப்பாங்க? அம்மா மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. சபை நம்ம வந்து அம்மா மாதிரி இருப்போம், உலகத்துக்கு அம்மா மாதிரி இருப்போம். அப்படி இருக்கும்போது உலகமே சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உலகம் அப்படியே வணங்குங்க, அப்படியே நம்மளை பார்த்து நாங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்தீங்களான்னு வாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சந்தோஷத்தில் பூமியில் இழந்தீங்களா? நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களையும் நீங்கள் அடக்குனீங்களா? நீங்கள் கோடா கூடிய பெருகணும் இல்லைங்களா. உலகமே முழங்கால் யாவும் முடங்கும். இயேசு முன்னாடி முடங்குதா என்னங்க, அவருடைய சரீரமும் அதை சேர்ந்து தானே இருக்குது. முழங்கால் யாவும் முடங்கும், வணங்குங்க. சகோதர சோல இவ்வளோ பெரிய மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறோம் இந்த சபை. இந்த வாய்ப்பு தான் முன்னாடி நின்றுருக்குதுங்க. உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்கு யாருக்குமே தெரியாதுங்க. அவ்வளோ ரகசியமாக செலெக்ஷன் போயிட்டுருக்குது இப்போ சகோதர சோல. அதான் அந்த வீட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி சொல்லுவாங்க போய் தான் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கிளம்பிச்சு அந்த பெண் ஒட்டத்தில் ஏறணும்னு, உபதேசத்தில் ஏறணும்னே, நீ கோடா கோடிய பெருகுவாயாக ஆசீர்வதிப்பாங்க. அன்பாந்த சகோதர சொல்ல உலகம் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சில வசனங்கள் வாசிக்கலாம். ஒன்று குறைஞ்சியர் 15:45 வாசி. முந்தினாதான் ஜீவாத்தம், உலகத்துரி ஆதாம், உலகத்துரி அப்பா, பிந்தினாதான் ஜீவாத்மான் இல்லைங்களா, அதுக்கு அது அது வந்து ரெண்டாம் மதம் இயேசு கடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து ஜீவன் உயிர், உலகத்துக்கே உயிர் கொடுக்குற ஆதாம் அவர் இல்லைங்களா, உலகத்தெல்லாம் உயிர் தந்து எழுப்புற அந்த வல்லமை இயேசு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெளிப்படுத்து 22:17. வெளிப்பத்த 22:17 இது வந்து சகோதர சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ராஜ்யத்தில் எல்லாரும் சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு மகிழ்ச்சி வரும். சகோதர சொல்ல சபையும் கிறிஸ்துவும் இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதத்தை அது குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க உலக ஜனங்கள் எல்லாரும், தாயா பார்க்குற அந்த சபையை பார்த்து நீ கோடா கூட பெருகணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க மூலிமா சந்ததி பெருகிடுச்சு, நிறைய உலகம் பூரா ஆசீர்வாதம் இவங்க மூலிமா வந்துச்சு இல்லைங்களா. கிறிஸ்துவும் சபை இணைஞ்சு தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே உலகத்துக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ ரெபேக்கோட வேலைக்காரங்க போகிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிற பெண்களில் ரெபேக்கா செலக்ட் ஆகிருக்காங்க, மற்றவங்களும் செலக்ட் ஆகும். ஒரு அந்த வேலைக்காரங்க என்ன அழகாக இருந்தால் அவங்க செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லைங்களா, ரெபேக்கா செலக்ட் ஆகிருக்காங்க, மற்றவங்களாம் பெண்ணுக்கு தோழியாக மாறிட்டாங்க புரியுதுங்களா. அது எது கடையிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே கிணத்து தண்ணி மூலம் வரவங்க தான், அதில் வந்து சபை செலக்ட் ஆயிரும், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றவன் கைவிடப்படுவாங்க இல்லைங்களா. அந்த கைவிடப்பட்டவர்கள் வந்து வேலைக்காரர்கள்னா பணிவிடை செய்கிற திரள் கூட்டமாயிருவாங்க, அவங்க பல்லவந்தம் போவாங்க. ஆனால் இவங்களும் மனவாளன் வீட்டுக்கு தான் போகிறாங்க, ஆனால் மனவாளுடைய மனவாட்டி எஜமாட்டி ஆக முடியாது, இவங்க சிங்காசனம் உட்காந்து கிரீடம் தலையில் வைக்க முடியாது, குறுத்தோலை பிடிச்சி வெண்ணாடை போட்டுட்டு முன்னாடி சிங்காசனம் முன்னாடி பணிவிட செய்வாங்க, வேலைக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா. 10 கன்னிகள் 5 பேர் புத்தி உள்ள கன்னிகள், மனவாட்டியோட மனவாளுடைய இணைஞ்சு கதவை சாத்திட்டாங்க, 5 பேர் அந்த வாய்ப்பு இழந்தவங்க இல்லைங்களா. இவங்க வந்து பணிவிட செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இது திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற மண்பாந்த சகோதர சொல்ல. சரி, அந்த ஒட்டகம் வந்து ஒட்டகத்தில் ஏற்றிட்டு 10 ஒட்டகத்தில் ஏற்றிட்டு உடனே வந்திருப்பாங்களா ஆபிரகாம் பார்க்க, ஒரு கடினமான பிரயாணம் இருக்கும் இல்லைங்களா, வனாந்தரத்தில் ரொம்ப கடினமாக கணக்கு சொல்கிறாங்க, 3 பிரயாணம் பண்ணியிருக்காங்க, பெண்களை கூட்டிகிட்டு எல்லேசர் அவ்வளோ வந்து அவன் சேர்த்து 3 அந்த வனாந்தர வழியை கடந்து வந்திருக்காங்க. அந்த 3 அந்த ஒட்டகம் ஸ்பீடாக ஓடி இருக்குமா, அது ஆடி 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 போயிட்டுருக்கு இல்லைங்களா. நம்மளும் ட்ரெயினில் போயிட்டு வந்தாவே வீட்டில் வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குது, உடம்பு தானா ஆடுது, இன்னும் ட்ரெயின் நினப்பாக இருக்குதுன்னு சொல்லுது இல்லைங்களா. அப்போ ஒட்டகத்தில் ஆடி ஆடி வந்து எப்படி இருக்குங்க, அந்த 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 அது ஹிஸ்ட்ரிக்குள் உள்ளே போய் பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து துணி கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டிங் பண்ண சொல்லி, அந்த அந்த ரெபேக்கிலேருந்து எம்ப்ராய்டிங் பண்ணிட்டுருக்காங்களாம், எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த எம்ப்ராய்டிங் வந்து ஈசாக்கு போய் கொடுத்தாங்களாம். சகோதர சொல்ல அந்த எம்ப்ராய்டிங் எது கடையிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணி வந்து எம்ப்ராய்டிங் பண்ண துணி எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த துணியில் கேட்டு பாருங்க எப்படி இந்த அழகு வந்துச்சுன்னு, அந்த துணி வாயத்தை என்ன சொல்லும், என்னை எப்படி அழகு பண்ணாங்கன்னா என்னை டைட்டாக போட்டு கட்டிட்டாங்க, கட்டிட்டு ஊசி எடுத்து ஒரு இடத்துல நச்சு 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 நச்சுன்னு குத்துனாங்க, சும்மா நெருக்கமாக குத்து 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 குத்துன்னு குத்தி இந்த அழகு வந்துச்சுன்னு இல்லைங்களா. சபை வந்து மனவா ராஜாட்ட அழைச்சிட்டு வரும்போது சித்திரை தையலாடை தரித்தவளாய் மனவாட்டி அழைத்து கொண்டு வரும், சித்திரை தையல எம்ப்ராய்டிங் கூட வராங்க சகோதர சொல்ல. இது போல் பின்னாடி இதெல்லாம் பார்ப்போம் நம்ம, இது போல் அந்த ரெபேக்கா வந்து அந்த டைம் போகிறதுக்கு தெரியறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சகோதர சொல்ல. இப்படி தான் வந்து அழைத்து கொண்டு வரப்பட்டால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. இது போல் ரெபேக்கா வந்து எலேசர் நோக்கி வந்திருக்காங்க, வரும்போது இங்கே ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா, ரெபேக்கா வந்து ஈசாக்கு நோக்கி வந்திருக்காங்க. இங்கே ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா சாயங்கால வேலையில் அப்படியே வெளியே வர தியானம் பண்ண வராது, அது என்ன சாயங்கால வேலைன்னு வேதத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாளுடைய சாயங்கால வேலை எப்பொழுது வரும், வெரி குட், அந்த நாளுடைய முடிவு தான் அந்த சாயங்கால வேலை, அப்படி முடிகிறது தான் சாயங்கால வேலை. சகோதர சொல்ல இந்த சார்ட்டில் பார்க்கும்போது இந்த சுவிசேஷத்தோட முடிவு இன்னொரு நாளுடைய துவக்கம் ஆயிட அரசாச்சு, கத்திர ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. இந்த சாயங்கால வேலை இந்த 2 உலகத்தோட முடிவு இந்த சாயங்கால வேலையில 3 உலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, கத்திர வருகை நடக்கணும் சகோதர சொல்ல. அதான் சாயங்கால வேலை ஈசாக்கு எதிர்கொண்டு வராரு, மனைவி வருவான்னு சொல்லிட்டு எதிர்கொண்டு வராரு. இந்த பெண் பார்த்துட்டு ரெபேக்கா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு ஒட்டகத்துல இறங்கி தன் தலையை மூடிட்டான். இது எதுக்கு அடையாளன்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கு அதுக்குன்னு தனியா ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சரீரத்தை இயக்கிறது எதுங்க? தலை. தலை தான் நம்ம சரீரத்தை இயக்கிட்டு இருக்குது. இந்த தலை இல்லைன்னா நம்ம சரீரத்தை இயக்க முடியாது இல்லைங்களா. அப்ப நமக்கு ஆவிக்குரிய வகையில் யார் தலை? இயேசு தான் நம்ம தலை இல்லைங்களா. அப்ப மனவாளன் அவர் தான் தலை, நம்ம தலை. அப்படி இருக்கும்போது சகோதர சோழ, இப்ப ரெபேக்காள் மனைவி வந்து இயேசு சந்திச்ச உடனே தன் தலையை மூடிக்கொண்டாள். எனக்கு தலை இல்லை, என் தலை வந்துருச்சு, என் தலை அங்கே வந்துருச்சு, இனி இந்த தலை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மை, தன் அப்படியே பணிவு. சபை இயேசு காட்டில் பெரியவங்களா? இல்லை. இயேசுனா நம்ம தாழ்த்தணும், தாழ்த்தி இனி நான் இல்லை நீரே அப்படின்னு சொல்லி தலையை மூடிறாங்க, அந்த முக்காடு போடுறாங்க. அன்பாந்த சகோதர சோழ, அதுக்கு அடையாளம் தான் ஸ்திரீகள், சகோதரிகள். அதனால தான் முக்காடு போட முக்காடு போட வேண்டிய சொல்கிறாங்க எல்லாரும் இல்லைங்களா. சகோதர, ஏன்னா அது சபைக்கு நிழலாக இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் சகோதர சோழ அந்த தலையை மூடுறதுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 1 பேதுரு 3:3-4 வசன வாசம். இருதயத்தில் மறந்துடுற சாந்த குணமே நமக்கு அலங்கரிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஈசாக்கு வந்து ரெபக்காவை கூட்டிட்டு தன் தாயுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு கொண்டு போறாரு. அதே தாயுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு போய் மனவாளன் மனவாட்டி உள்ள போனாங்க அப்படின்னு அர்த்தம்னா, ஆபிரகாமுடைய செய்து கொண்ட உடன்படிக்கை எந்த உடைய மனைவியுடைய வம்சத்தில் நிறைவேறிச்சு அப்படின்றது அடையாளங்கள். ஆபிரகாம் 3 மனைவி ஆபிரகாமுக்கு இல்லைங்களா, சாரா, ஆகார், கேத்துரா, 3 மனைவி இருக்காங்க ஆபிரகாமுக்கு. இதுதான் வந்து முதல் மனைவி சாரால் தான் அப்படி ஒரிஜினல் மனைவி இல்லைங்களா சகோதர சோல்ல. அப்படி இருக்கும்போது இந்த சாராளுடைய வம்சத்துல தான் இயேசு வராரு. நாம மனவாளன் மனவாட்டி அந்த அந்த உடன்படிக்கை வந்து சாராளுடைய வம்சத்தால் நிறைவேறிச்சு. அதான் சாராளுடைய கூடாரத்தில் கொண்டு போயிட்டு அவளை மனைவி ஆக்கினாள் அப்படின்னு சொல்லி பார்க்குற அன்பந்த சகோதர சோல்ல. அப்படி இருக்கும்போது அப்ப ஈசாக்கின் திருமணம் பர்த்த புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நிழலும் பொருளும் சகோதர சொல்ல. அப்ப பாருங்க, இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மாபெரும் அழைப்பு நம்ம கூட நின்றுக்குது, மாபெரும் அழைப்பு இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மனவாளனுக்கு மனவாட்டின்னு நினைக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த சத்தியத்தை கேட்டு அதை கிரியில செயலா காணப்படணும், செயல்படுத்தணும். நம்மளால முடியாதுன்னா கூட முயற்சி எடுக்கணும். அது வந்து ஈஸியான வழி கிடையாது, கடினமான வழி தான். கிணத்துல இறங்கி இறங்கி மொண்டுட்டு மேலே கொண்டாடணும். சபை என்ன பண்ணுன்னா, மறைந்திருக்கிற ஆழமான தண்ணீரை மொண்டுட்டு வெளியில் கொண்டாடு. மறைந்திருக்க ஆழமான சத்தியங்களை வெளியில் கொண்டாந்து கொடுக்குது, மற்றவங்களுக்கு ஈஸியாக கொடுக்குது, ஈஸி பண்ணி கொடுக்குது. சகோதர, இந்த வேலையை வந்து நம்ம கடமைங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு தேவனுக்கு ஊழியர் செய்யணும், சத்தியத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கணும். அன்பாந்த சகோதர சோழ, அதுதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஈசாக்கின் திருமணம், அதில் நடந்திருக்கிற மறைவான சத்தியம். அன்பாந்த சகோதர சோழ, இதில் பார்க்கும்போது அந்த திரிய 3 இதை பிரித்து வருது பார்த்தீங்களா. ஆபிரகாம் பிதாவாகிய தேவன், ஈசாக்கு இயேசுக்கு, ஈசாக்கு யாருன்னா அவர் ஒரே பேரான மகன், எலேசர் பரிசுத்தாவிக்கு அடையாளம். 3 தனித்தனை பிரித்து வரும் சகோதர சோழ. சபை யார், நாம் எப்படி உள்ளே வரோம், எங்கே செலக்ட் ஆகிறோம், எப்படி செலக்ட் ஆகிறோம், இதெல்லாம் அதில் வருது அன்பாந்த சகோதர சோழ. சரி, அப்படி இருக்கும்போது இப்படி மனவாளன் வர்றது வரைக்கும் மனவாட்டி வந்து மனவாட்டிக்கு மனவாளனுக்காக தன்னை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆயத்தம் பண்ணும்போது நமக்குள்ள வந்து பலவீனம் இருக்குது, சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம், நம்மளால் நிற்க முடியல. நம்ம அலங்கரிப்பப்போ கலைஞ்சிருது, அலங்காரம் கெட்டு போயிருது அப்பப்போ இல்லைங்களா. மீண்டும் மீண்டும் அலங்கரிச்சுட்டே இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து என்ன, ஜபம் இல்லைங்களா. ஜபம் தேவன்கிட்ட தொடர்பு வச்சுட்டே இருக்க ஜபம் தாங்க நம்ம அலங்கரிப்புக்கு மெயின் தேவை. ஜபம், அந்த ஜபம் எப்படி செய்யணும், எப்போ திருத்தி ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துச்சோ அப்போ உங்களுக்கு ஜபம் கலைஞ்சிருச்சு இல்லைங்களா. ஜபம் பண்ண தெரியாது இப்போ உங்களுக்கு, எப்படி ஜபம் பண்ணது தெரியாது, குழப்புறீங்க நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. சகோதர, ஜபம் எப்படி பண்ணுன்னு தெரியுமா? அடுத்த வாரம் சகோதர, அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் ஜபம் சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஜபம் எப்படி செய்யலான்றது நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். அன்பாந்த சகோதர, ஒருமுடி கட்டணும் தேவன் ஆசைப்படுறாங்க.